يقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: ألا وإن الدنيا عرض حاضر يأكل منه البر والفاجر، ألا وإن الآخرة أجل صادق يقضي فيها ملك عادل قادر يحق الحق ويبطل الباطل، ألا وإن الخير كله بحذافيره في الجنة، ألا وإن الشر كله بحذافيره في النار، ألا فاعملوا وأنتم من الله على حذر، واعلموا أنكم معروضون على أعمالكم، فمن يعمل مثقال ذرة خيرا يره، ومن يعمل مثقال ذرة شرا يره، وكما قال صلى الله عليه وسلم. ரமலானுடைய மாதம் இது அல்லாஹ்வை நாங்கள் நெருங்க வேண்டிய மாதம். அல்லாஹ்வை நெருங்குறதுக்குரிய இந்த காலத்துடைய மூலதனம் பசி. காலத்துல மூலதனம் என்ன? பசி. பசி என்னன்னு தெரியும் யாருக்கு? பசி என்ன என்ன கேள்விக்கு பதில் யாருக்கு? பசி என்ன என்ன செல்வாங்களே, ஏழு ஏழு பசி அறிகிற மாதம் அண்டு அப்படின்னா என்ன? இந்த மாதத்துடைய ஹிக்மத்துகள் ஒன்றுதான் என்ன? ஏழைகள பசிய நாங்க உணர்றோம் அப்படின்னா என்ன? யாரே கண்ட நாட்டுல ஏழை யார்ட்ட பசிய வேலைங்க? பசியண்டா என்ன? ரமலான் பசியில் இருக்கிற மாதம். ரமலான்ல நாங்க கூட சாப்பிடுறோமா மற்ற காலத்துல கூட? சொல்லுங்களே. ரமலான்ல கூட சாப்பிடுறோமா மற்ற காலத்துல கூட? என்ன நோம்புறாங்க? வேற நோம்புக்கு பேர் என்ன? நாங்க ரமலான் காலத்துல சாப்பாடு சாமான் கூட பர்சேஸ் பண்றோமா இல்ல அடுத்த காலத்துலயா? ரமலான் சரி, பர்சேஸ் பண்றது விட்டா எக்ஸ்ட்ரா வருது பள்ளியில் அரிசி வாங்கிறது. மறுவா கஞ்சி கொடுக்குற கஞ்சி யாருக்கு? கஞ்சி எதுக்கு சொல்லுங்களே? கஞ்சியோட நோக்கம் என்ன? இங்க எங்க ஊர் எங்கண்ண மால்ல கொலண்ணா கஞ்சிட சில்லியாஞ்சார் கஞ்சிட நோக்கம் என்ன? கஞ்சி கொடுக்கிற நோக்கம் என்ன? ஒரு மாசத்துக்கு 50 கோடி ரூபாய் செலவழிக்கிற கஞ்சிக்கு தெரியுமா? சும்மா ரஃப்பா கணக்கு எடுக்கா. நார்மல் கஞ்சி வச்சு ஒவ்வொரு பள்ளிக்கும் ஸ்ரீலங்கால ஒரு ஒரு பள்ளிக்கு 2 லட்சம் ரூபாய் கணக்கு வச்சா 2500 பள்ளிக்கு எவ்வளோ?
ஒரு பள்ளிக்கு எவ்வளவு கணக்கு வச்சு, உங்களோட ஊர்ல பள்ளிக்கு கஞ்சிக்கு எவ்வளவு வச்சுமே, ஆ ஒரு கஞ்சிக்கு 10,000 மண்டா மாசம் 3,00,000 ரூபா. நான் சொல்றேன் சராசரி எல்லா பள்ளிக்குமே எவ்வளவு வைக்கிற, 2,00,000. அதுல ஒரு நாளைக்கு 5 பானை ஏத்தி எல்லாம் கோழி கஞ்சி கொடுக்கற, 30 நாள் கஞ்சி மது கொடுக்கற பள்ளி மீக்கு எனக்கு தெரியும். சில பள்ளியில 1,25,000 ரூபா ஒரு கஞ்சி கஷ்டமே அப்படி மீக்கு. நான் சொல்றேன் எல்லா பள்ளியிலயுமே கஞ்சி எவ்வளோ மாசத்துக்கு 2,00,000 ரூபா வச்சா 2,500 பள்ளிக்கு எவ்வளோ 50 கோடி ரூபா. நான் கேட்கிறேன் எத்தனை பேர்ட பசிய போகுது, யார்ட பசிக்கு இந்த கஞ்சி? இதே 50 ரூபா கலெக்ஷன் பண்ணி எடுங்களே, சமுதாயத்தில் எத்தனை வேலை செய்யலும். கேக்குறேன் யார்ட பசிய தீக்கு? ஒரு காலம் நீந்துச்சு மக்களுக்கு நோன்பு பிடிக்க வழி இல்ல, நோன்பு துறக்க வழி இல்ல. அந்த காலத்துல தான் இந்த கஞ்சி கொடுத்தாங்க. அதுவும் என்ன கஞ்சி, உப்பு கஞ்சி, பச்சரிசிக்கு வெள்ள போட்டு உளுவரிசையும் போட்டு கொஞ்சம் தேங்காய் பால ஊத்தி உப்பு உப்புல காய்ச்ச கஞ்சி. அந்த கஞ்சி உடம்புக்கு ஆபியத்தாவும் இருந்துச்சு. அந்த கஞ்சால சாறு செஞ்சாங்க மக்கள். நான் கேக்குறேன் இந்த கஞ்சி எடுத்துக்கு, எத்தனை பேர்ட பசிக்கு கஞ்சி இது? இது வீண் வேறையுமா இல்லையா? எங்கட செயல்ட நோக்கம் என்ன, நாங்க செய்யற செயல்கள்ட நோக்கம் என்ன, நாங்க இன்வெஸ்ட் பண்றதால பண்ற லாபம் என்ன, அடையிற லாபம் என்ன? இதெல்லாம் பேசினா சில டைம்ல காரு கேற கிடைக்காது அப்படித்தானே சொல்லுங்களே. நான் சொல்றேன் விளங்குங்க, என்ன நோக்கம் என்ன செய்யறோம், என்ன நோக்கம் நாங்க என்ன செய்யறோம், நாங்க நடிக்கிறோமா அமல் செய்யறோமா, எங்கள்கிட்ட உண்மைக்கா வெளிப்பாட்டுக்கா? எத்தனையோ பேர் ஜகாத் கேட்டுற, ஜகாத் மூட்டை கட்டி கொண்டாந்து பங்குடுற. நான் கேக்குறேன் நக்லு ஜகாத் ஹராம் கேளு உலமாக்கள்கிட்ட. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஜக்காத்தை கொண்டு போயலா, அந்த ஊர்ல ஜக்காத் பெறுற ஆட்கள் இருக்கும் வரைக்கும் கேளுமா? கேளுங்க, இந்த ஊர்ல ஜக்காத் கொடுக்குற ஒருத்தர் ஜக்காத் பொருள் எடுத்துக்கொண்டு வேறொரு ஊருக்கு போற, இன்னைக்கு நிறைய நடக்குது. புடவக்கடை செய்யறவருக்கு அரிசி ஜக்காத் கொடுக்கலுமா? உலமாக்கள் பதில் சொல்லுங்க, ஏழுமா? புடவை கடை செய்யறவர் அரிசி ஜகாத் கொடுக்கிறார், ஏழுமா? இவருடைய ஜகாத் எப்படி நிறைவேறும்? நான் பச்சையால பள்ளியில தலைவரா இருந்தேன். ஒரு நாள் காலையில பள்ளிக்கு போறேன், ஒரு 50-60 மூடு அரிசி அடிக்க வச்சு, அரிசி சோறு அப்படியே மேலுக்கு அடிக்க. நான் அதர்த்துக்கிட்ட கேட்டேன் என்ன விஷயம், இன்னால் வந்தார், போன் நம்பர் எல்லாம் கொடுத்தி, இது வந்து ஊர்ல பங்குடு கொடுத்தீங்கிற அரிசி, நல்ல விஷயம், கால் அடிச்சு கேட்டேன் என்ன இது, இது என்கிட்ட பஸ்ஸு ஜக்காத்துண்டா. நான் சொன்னேன் அடுத்த லோரியை கொண்டாங்க ஏத்திட்டு போங்க. ஏழுமா இந்த இந்த ஜக்காத்தை கொடுக்கலுமா? ஊர்ல ஒன்று ஜக்காத் பெற தகுதியானவங்க மட்டும் கூப்பிட்டு கையில கொடுத்து அனுப்பினா ஊர் ரெண்டாயிடும், நடக்குமா இல்லையா? ஊர்ல பலாயம் உண்டாகும். அப்படி இல்ல எல்லாருக்கும் கொடுங்கன்னு விட்டா தேடி பார்த்தா அவர் அரிசி வியாபாரி இல்ல, அவர் அரிசி வியாபாரி இல்ல, அவர் வேறொரு வியாபாரி, அவர் டைல்ஸ் வியாபாரி என்று வைங்களே, அவர் அரிசி ஜகாத் கொடுக்கிறார், ஏழுமா? மார்க்கம் என்ன சொல்லுது, என்ன செய்யறோம் நாங்க? ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு பத்துவா, அவங்கவுங்க நினைச்சதுதான் மார்க்கம். ஒவ்வொரு செயல்டையும் நோக்கம் என்ன, நாங்க என்னத்தை செய்யறோம், எங்கட செயலால என்ன உருவாகணும், என்னத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஜகாத்த ஒரு மனுஷனுக்கு தான் கணக்கு பார்த்து தான் பங்கு வைக்கலாம். நானே கணக்கு பாக்குறேன், என்ன ஜகாத்த என்ன முதல் ஒரு 2 கோடி ரூபா அப்ப ஜகாத் எவ்வளவு வரும்? 5 லட்சம் ரூபா எடுத்தாச்சு. அவங்களுக்கு அவ்வளோ, இவங்களுக்கு இவ்வளோ, இவங்களுக்கு இவ்வளோ எம்ல பண்ணியாச்சு. கடையில் வேலை செய்ய போட்டினுக்கும் ஜகாத் போகுது. என்ன ஆச்சரியம் இது? அடே, தனக்கு கீழால வேலை செய்யறவனுக்கு ஜகாத் கொடுக்கலுமா? நான் கேட்கிறேன், 12 மாசமா எனக்கிட்ட வேலை. அவனுக்கு அவன் வாழ்க்கை செலவுக்குரிய வருமானத்தை அமைக்கணும். நான் அது ஜகாத்தால் அடைக்கலுமா? அவன் என்கிட்ட வேலை செஞ்சு அவன் மிஸ்கீனா வாழ்றான்ற, நான் குத்தகார. இல்ல, அவனுக்கு போதுமா சம்பளம் கொடுத்துட்டு அவன் மிஸ்கீனா இருக்கிறான்? அவன் இஸ்ராப்காரன். அப்படி இல்ல, அதுக்கு மேலால அவன் வீட்டுல குடும்பத்துல பெரிய ஒரு நோய் உண்டு. இல்ல, பெரிய ஜக்காத்துக்குரிய தேவை உள்ள உண்மையான ஒரு எட்டு கூட்டத்தையும் பேர் சொல்லிட்டான். ஏனென்றா, யாராவது ஒரு மூதேவி சொந்த கருத்தை நுழைய வைக்காம இருக்க, 9வது ஆள் வந்து பூந்துடாம இருக்க. ஜக்காத்துக்கு 9வது ஆள் இல்ல, 8 தான். 8 பேர் அல்லாத 9வது ஆள் ஜக்காத் எடுத்தா அவருக்கு ஹராமா பௌத்துலு போகும். ஜக்காத் எடுக்கிறதுக்கு நான் தகுதியா? எனக்கு ஜக்காத் பெற தகுதி இல்லாத நிலைமையில எனக்கிட்ட 1 ரூபா ஜக்காத் நான் எடுப்பேன்னா, நான் ஹராமான பொருளை சாப்பிடுறேன். நாங்க வாழ்ற காலம் இங்க இந்த காலத்துக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொன்னாங்க, ஃபித்னாவுடைய காலம். நான் அடிக்கடி எல்லா பயான்களையும் பேசுறதுதான், 5 காலங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா எங்களுக்கு சொல்லி தந்த காலம். முதலாவது நுபுவத்துடைய காலம், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முடிஞ்சு. அதுக்கு பின்னால அல் கிலாஃபத்து பஅதி 30 சனா, எனக்கு பின்னால 30 வருஷம் கிலாஃபத் தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றைக்கு நுபுவத்துடைய காலம் கிலாஃபத்தா மாறுதோ, கிலாஃபத்துக்குரிய சுன்னா வேறவா கொடுக்கப்படுது. கிலாஃபத்துடைய காலத்துக்கு அந்த சுன்னா இருக்கு. திருமதியில் அபூதாவுதுல ஹதீஸ் பதிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, إنه من يعش منكم بعدي فسيرى اختلافا كثيرا فعليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين. உங்கள யாரெல்லாம் எனக்கு பின்னால வாழுவீங்களோ, எனக்கு பின்னாலண்டா எந்த காலம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பின்னால் உள்ள காலம் என்ன காலம்? கிலாபத்துடைய காலம். எனக்குதான் நபுவத்துடைய காலம் முடிஞ்சு என்னைக்கு கிலாபத்துடைய காலத்துல நீங்க வாழுவீங்களோ, நிறைய கருத்து முரண்பாடுகளை பார்ப்பீங்க. எனவே அந்த காலத்தை நீங்க அடைஞ்சீங்கண்டா, என்னுடைய சுன்னாவையும் எனக்கு பின்னால வரக்கூடிய நேர்வழி நடக்கக்கூடிய குலபா உர் ராஷிதீன்களுடைய சுன்னாவையும் பற்றி பிடிச்சுக்கோங்க. சுன்னா மாறுது. அன்றைக்கு நிறைய விஷயங்கள் முடிவெடுக்க தேவைப்படுது. நான் அதான் சொன்னேன், ஒன்று இருக்குது ஹதீஸ், இன்னொரு இருக்குது சுன்னா. ஹதீஸ்ல சிலது இருக்கும், ஆனா அது மத்ரூக்காக இருக்கும், அது அமல் செய்யப்பட முடியாது. உதாரணமா, அதற்கு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல பிரச்சனை வருது முஹாஜிரீன்களுக்கும் அன்சாரிகளுக்கும். ரெண்டு பேரும் ரெண்டு ஹதீஸ்ல தான் முரண்படுறாங்க. எதுல முரண்படுறாங்க? ஹதீஸ்ல நபியுடைய வார்த்தையில சொன்னாங்க, அன்சாரிகள் அல்மா உமினல்மா, இந்திரியம் வெளியானா தான் குளிப்பு கடமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. எனவே நாங்க குளிப்போம், இந்திரியம் வெளியானா தான். யாருக்கு வெளியாகலையோ அவர் உடலுறவு கொண்டாலும் அவர் குளிக்க தேவையில்ல. முஹாஜிரீன்கள்ல சிலவங்க சொன்னாங்க, இதல் தக்கல் ஹத்தனானி ஃபக்கத் வஜப் அல் குஸ்ல், என்றைக்கு ஹத்தனா செய்யப்பட்ட ரெண்டு உறுப்பும் சந்திக்குமோ அன்றைக்கு குளிப்பு கடமையாயிடும். இப்ப இது பிரச்சனையாகி ஒரு மோதலை மாறுது. அதுல சுமர் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு கிட்ட ஆள் அனுப்பினாங்க. அது ரூத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அதுக்கு ஆயிஷாவுக்கு மஹரம் அனுப்பினாங்க. இந்த மசாலாவை கேட்டு வர சொல்லி வந்து சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்னா செய்யப்பட்ட ரெண்டு உறுப்புகள் சந்திச்சா குளிப்ப கடமை என்று கருதுவாங்க. எனவே அன்றைக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க, என்னண்டு ஹத்னாவுடைய உறுப்புகள் சந்திச்சாதே குளிப்பு கடமை. இப்ப முஸ்லிம் லைக் அல்மா உமின் அல்மா ஹதீஸ். என்ன இந்திரியம் வெளியானா தான் குளிப்பு கடமண்ட ஹதீஸ் எங்கேயி முஸ்லிம்ல இருக்கு. சொல்லுங்களே ஒருத்தர் முஸ்லிம் ஹதீஸ தூக்கிட்டு வர என்ன செய்ய நீங்க? இது சம்பந்தமான அறிவில்லாத ஒருத்தர் இந்த ஹதீஸ பார்த்தா என்ன சொல்லுவார் சொல்லுங்களே? அடே முஸ்லிம்ல ஹதீஸ் வருது இப்படி முஸ்லிம்ல ஹதீஸ், எனவே ஹதீஸ பின்பற்றணும்னு நிப்பீங்களா இல்லையா? இப்படி ஒன்று ரெண்டு இல்ல, நான் உங்கள்ட்ட சொல்றேன்னா நூத்து கணக்குல சொல்லுவேன் இப்படியான சம்பவம், இப்படியான விடப்பட வேண்டிய ஹதீஸ்கள். என்ன செய்யப்பட வேண்டிய, என்ன செய்யப்பட வேண்டிய? கஷ்டம் தானே, செல்லு கொல கூட இலதானே வருது இல்லே வாயால, கஷ்டம் தானே. என்ன செய்ய வேண்டிய ஹதீஸ்கள், விடப்பட வேண்டிய ஹதீஸ். இந்த ஹதீஸ்க்கு சொல்லுவாங்க மத்ரூக் அண்டு விடப்பட்ட ஹதீஸ். ஹதீஸ்ல எத்தனை வகையான ஹதீஸ் இருக்கு கேட்டாவே தலை சுத்து பிடிக்கும். ஹதீஸ பத்தி ஒரு அறிவும் இல்ல, எடுத்தாச்சு அடே ஹதீஸ் ஹதீஸ் கத்துறான். இன்னைக்கு தராவியுடைய பிரச்சனை, இந்த குனூத்துடைய பிரச்சனை, மறுவா விரல ஆட்டுறா நீட்டுறா, எங்க முட்டை காலை வச்சுரா சுஜூத்ர, முதலாவது கைய வச்சு என்ன தவளை பாயிற மாதிரி பாயிரா. அந்த முதலாவது கைய வைங்க, அதுக்கு போற முட்டை காலை வைங்க, ஹதீஸ் வருதுதானே அபூதாவதுல. இந்த ஹதீஸ் மக்லூபுல் மத்தன் சொல்லுவாங்க, அதுல வாசகம் பிறண்ட ஹதீஸ். இந்த வாசகம் எப்படி பிறண்டுச்சு, என்ன முறையில பிறண்டுச்சு, அவளையும் விளங்க வைக்கலாம். இதெல்லாம் எங்க விளங்க வைக்க தேவைப்பட்டுச்சு, எந்த காலத்துல தெரியுமா? நான் உங்கள்ட்ட காலங்களை சொல்லி வரேன் தானே, முதலாவது நுபுவத்துடைய காலம், அதுக்கு போறோம் கிலாபத்துடைய காலம், அதுக்கு போறோம் ஐயாமுல் முலூக் அரசர்களுடைய காலம், அதுக்கு பின்னால சும்ம தக்குனு ஃபித்னதன், பின்னால ஃபித்னாவுடைய காலம். என்னைக்கு உஸ்மானிய கிலாபத் வீழ்த்தப்பட்டு 1924 துருக்கியுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஏனைய பூமிகள் கவர்னர்கள்ட இருந்து பறிக்கப்பட்டு இந்த நாங்க பாக்குற சவுதி அரேபியா என்ற ஒரு நாடு நிறுவப்பட்டு, சவுதியா நிறுவுறத பத்தி ஹதீஸ் வருது புகாரில, நல்லா சொன்னாங்க. இந்த ரியாத்ல இருந்து தான் ஷேத்தானுடைய ரெண்டு கொம்பு முதயமாகும் உருவானுடைய ரெண்டு கொம்பும் தான் இந்த கிலாபத்துடைய சாம்ராஜ்யத்திலிருந்து உம்மத்தை பிரிச்செடுத்தது 1905. இதுக்கெல்லாம் சரித்திரம் தெரிஞ்சுக்கணும், படிக்கணும். இதனுடைய ஹிஸ்டரி விளங்கி இருந்தா காலத்தை விளங்குவீங்க. அஹ்மது ஹம்பல் ரஹிமல்லா சொல்றாங்க, ரஹிமல்லாஹு ரஜுல நாரஃப ஜமானஹு வஸ்தகம ஸபீலா. அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷனுக்கு ரஹ்மத் செய்வானா, அவன் எப்படிப்பட்டவன்டா, அவனுக்கு அந்த அவன் வாழ்ற காலத்தை பத்தி உண்டான அறிவு இருக்கு. அரஃப ஜமானா, அவன் வாழ்ற காலத்தை அவன் விளங்கினான். வஸ்தகம ஸபீலா, அந்த காலத்துக்குரிய வழிமுறையில இஸ்தகாம தாருங்க. ஒவ்வொரு கால ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு சபையில் இருக்குது, ஒவ்வொரு காலத்துக்கும் வழிமுறை இருக்குது. ஐயாமுல் பித்தனுக்குரிய வழிமுறை இருக்குது. இந்த குழப்ப காலத்துல யாரெல்லாம் புதிய கருத்துக்களை கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் பேர் சொன்னாங்க, தஜ்ஜால் என்று. ஹிஜ்ரி 1257 முன்னால மதஹபானு பேசின ஒரு முஸ்லிம் வாழ்ந்தது இல்ல. எத்தனை பேர், எத்தனை பேர், எத்தனை பேர் சொல்லுங்களே? ஒரு முஸ்லிம் வாழ்ந்தது இல்ல. எத்தனை முஸ்லிம்? ஒரு முஸ்லிம் ஹிஸ்டரியில கிடையாது. ஹிஜ்ரி 1257 முன்னால, ஒரு 67 முன்னால, ஹிஜ்ரி 1267 முன்னால மத வாணாண்டு பேசின ஒரு முஸ்லிம காட்டுங்க ஹிஸ்டரியில, ஒரு முஸ்லிம். இது பித்னாவுடைய காலத்து குழப்பங்கள்ல உள்ளது. இது கடைசி காலத்துல உருவாகக்கூடிய கியாமத்துடைய அடையாளங்கள் உள்ளது. படைப்பினத்துல கெட்டவங்க மீது தான் கயாமத்து நிகழும் உண்டாகும். ஆக கெட்டவங்களாலதான் கயாமத்து அடையாளம் உண்டாகும். இதனாலதான் சொல்லப்பட்டது இந்த ஃபித்னாவுடைய காலம் தான். இந்த உம்மத்துடைய கடைசி காலத்துல நிகழும் என்றாங்களே அது இந்த காலம் தான். இந்த காலத்தை பத்தி உண்டான அறிவு தீன்ல நாலுல உண்டு. இந்த தீன் நாலு பகுதியா பிரிச்சா அதுல ஒரு பகுதி என்ன என்ன அதுல ஒரு பகுதி தீன நாளா பிரிச்சா அதுல உண்டு காலம் இல்ல இந்த காலம். என்ன சொல்றேன், காலத்தை பத்தி உண்டான அறிவு இல்ல இந்த காலத்தை பத்தி உண்டான அறிவு. இந்த காலம் புகாரில ஹதீஸ் வருது, கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. பேசுறால பார்க்க வேணாம், பேசுற ஸ்டைல பார்க்கவும் வேணாம். உங்களுக்கு சரியண்டா எடுங்க, இல்லாட்டி விடுங்க, விஷயத்த விளங்குங்க. புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் பதிவாகுது. நான் சுருக்கமா சொல்றேன், ஜிப்ரீல் வந்தார் மஜ்லிஸுக்கு, நபியுடைய மஜ்லிஸுக்கு மனுஷ தோற்றத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அது உமர் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றான். வந்து நாலு கேள்வி கேட்டார், ஒன்று ஈமான பத்தி, அடுத்து இஸ்லாம பத்தி, அடுத்து எஹ்சான பத்தி, அடுத்தது கடைசி காலத்தை பத்தி. நல்ல விளங்கிக்கோங்க, நாலு கேள்வி கேட்டார். ஒன்று எதை பத்தி, ஈமான பத்தி சொன்னார். அக்பிர்னி அனில் ஈமான், யாருக்கும் தெரியா வந்தவர் யாருண்டு, யாருக்கும் தெரியா மஜ்லிஸ்ல யாருக்கும் தெரியா வந்தவர் யாருண்டு. இது புகாரியுடைய ஹதீஸ், எல்லா ஹதீஸ் கிரந்தங்களையும் இந்த ஹதீஸ் சொன்னார். அக்பிர்னி அனில் ஈமான், ஈமான பத்தி எனக்கு படிச்சுட்டாங்க. சொன்னாங்க வெளிரங்கலேஷன் உபஹாரம் வரும், ஆனா உபஹாரம் இல்ல, எஹ்சான்ன்றது ஒரு ஒரு தரஜா, ஒரு நிலைமை. அந்த நிலைமையில மனுஷன் அல்லாஹ்வுடைய நேசனை மாறுவான். நிலைமை எப்படி என்றால், அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் அவன் எந்த நிமிடமும் எந்த செகண்டும் காலியா இருக்க மாட்டான். அப்படியே அல்லாஹ்வுட சிந்தனை உள்ள ஒரு நிலைமை. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபைன் லம் தகுன் தராஹு ஃபைன்னஹு யரா. நீங்க அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி அல்லாஹ்வை வணங்கணும். அப்படியான ஒரு நிலைமை இல்லண்டா, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையில வாழணும். அதுக்கப்புறம் கேட்டார், அக்பிர்னி அனி ஸாஅ காலமல் மஸ்ஊலு அன்ஹா பிஅலம மின ஸாயில். சொன்னார், எனக்கு கியாமத் பத்தி சொல்லிதாங்க. சொன்னாங்க, கியாமத் பத்தி உண்டான அறிவு கேட்கிறவருக்கும் இல்ல, கேட்கப்படுறவருக்கும் இல்ல. ஏன்னா குரான் சொல்லுது, இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஅ, கியாமத்துடைய அறிவு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அப்ப கடைசியா கேட்டவர் கேட்டார், அக்பிர்னி அன்ஹா மாராதிஹா, கியாமத்துடைய அடையாளங்களை பத்தி எனக்கு சொல்லிதாங்க. கியாமத்துடைய அடையாளம் எப்ப நடக்கும், கயாமத்துடைய அடையாளம் கயாமத்து நெருங்கின கடைசி காலத்துல நடக்கும். விளங்குறீங்களா? அப்ப கயாமத்துடைய அடையாளங்களை பத்தி எனக்கு சொல்லித்தாங்க. சொன்னாங்க, இப்படி ஒரு சில அடையாளங்களை சொன்னாங்க நபி அலைஹி ஸலாம். அப்ப இவர் கேட்டது மொத்தமா நாலு கேள்வி உண்டு, ஈமான், அடுத்தது இஸ்லாம், அடுத்தது எஹ்சான், அடுத்தது இல்மு ஆகிரி ஸமான், கடைசி காலத்துடைய அறிவு பற்றி கேட்டார். கேட்டது இவர் எலும்பி போனார். நபி அலைஹிஸ் ஸலாம் கேட்டாங்க, அத்த துருணமணி சாயில், வந்து கேள்வி கேட்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்க, அல்லாஹ் வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் அவன் தூதரும் தான் நன்கு அறிந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, அதாக்கும் ஜிப்ரீல் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், ஜிப்ரீல் உங்கள்கிட்ட வந்துட்டு போறார், உங்களோட தீன உங்களுக்கு படிச்சு தரார். தீன் எத்தனை கேள்வியில் அடங்குது, நாலு கேள்வியில. ஒன்று ஈமான், அடுத்தது இஸ்லாம், அடுத்தது எஹ்சான், அடுத்தது அடுத்தது இல்மு ஆகிரி ஜமான், கடைசி காலத்துடைய இல்மு அறிவு அடையாளம், கியாமத்துடைய அடையாளங்கள். அவ்வளவு நடக்கிற காலம் இந்த காலம் தான். எனவே இந்த காலம் வெளப்பத்துக்குரிய காலம் என்று சொல்லப்படல, குழப்பத்துக்குரிய காலம். நான் ஒரு நான் நேத்தாய்க்கும் உங்களை சந்திச்ச நேதா இவர்கிட்ட நான் நேத்து ஒரு 4-5 ஹதீஸ் காட்டினேன். இது மடமையுடைய காலம் என்று நவீல சில முன்னறிவிப்பு செய்த, இது அறிவுடைய காலம் இல்லை, இது மடமையுடைய காலம் சொன்னாங்களே. தக்காரபு ஜமான், காலங்கள் சுருங்கி போயிடும். கயாமத்து நெருங்கினான், என்ன பித்னாக்கள் வெளிப்படக்கூடிய காலம். அப்படின்னா பித்னாவுடைய காலமா எப்ப மாறுமோ, மடம் அதிகரிக்கும். என்னைக்கு பித்னா அதிகரிக்குமோ மடம் அதிகரிக்கும். எந்த காலத்தை நபியல சலாம் பித்னாவுடைய காலம் என்றாங்களோ, அந்த காலம் மடமை உருவாக்காதா? அப்ப வேறொரு காலத்தை காட்ட போறாங்களா மடமை என்று? இன்னைக்கு பேஸ்புக், இன்டர்நெட், கூகுள், இன்னைக்கு கூகுள் தான் உஸ்தாது யாருக்கும் தெரியா அடிச்சு எடுக்கிறார். பத்துவா அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லாஹ் வாழ்ந்தவங்க, மக்கள் ஆக சிறந்த காலம் என்று நபி அலைஹிஸ் ஸலாம் உறுதிப்படுத்தி சொன்ன அந்த காலம். மம் புகாரியுடைய உஸ்தாத் அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லாஹ் மம் புகாரி 194 பிறந்தார். அப்துல்லா முபாரக் அதுக்கு முன்னால உள்ளவர். அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அல் இஸ்னாது மினதீன் ஃபபஹது அம்மன் தாகுது தீனகும். இந்த சனதுகளிக சனதுன்னா அறிவிப்பாளர் தொடர் தானே, ஹதீஸுகளுக்குரிய அறிவிப்பாளர் தொடர். விளங்குறீங்களா? இந்த இப்படியான தரஜா உள்ள ஹதீஸ் தான் நான் சொல்ல போறேன். வாழக்கூடிய மக்கள் பின்னால் அடுத்து ஒரு நூற்றாண்டுல, பின்னால் அடுத்து ஒரு நூற்றாண்டுல சொல்லுங்கள். எவ்வளவு காலம்? 300 வருஷம். இந்த 300 வருஷத்துக்குள்ளால வாழ்ந்த மக்களை சொன்னாங்க ஹைருன்னாஸ், மக்கள் ஆக சிறந்தவங்க சொல்லிட்டு சொன்னாங்க. பின்னால் ஒரு கூட்டம் வருவாங்க. ஒருத்தர் சத்தியம் பண்ணுவார், அதுக்கு எதிராக அவரே சாட்சி சொல்லுவார். சத்தியத்துக்கு எதிராக சாட்சி சொல்றது யாரு? சத்தியம் பண்ணினவரே தான் சாட்சி சொல்லுவார், அதுக்கு எதிராக அவரே சத்தியம் பண்ணுவார். இந்த தீன்ல 3 நூற்றாண்டுக்கு பின்னால வந்து முன்னால உள்ளவங்களோட யாருக்கு தொடர்பு இல்லாம போவோமோ அவன் இந்த தீன்ல வளருவான். சொல்லுவாரு மக்கள் ஆக சிறந்த மக்கள் வாழ்ந்த காலம் தான் அந்த காலம். அந்த காலத்திலேயே அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க யாருக்கிட்ட எடுக்கிறீங்களோ தேடி பாருங்க. அப்ப இன்னைக்கு எந்த காலத்தை நவீனத்தெல்லாம் குழப்ப காலம் என்றாங்களோ, இன்னைக்கு பேசுறவன் யாருன்னு தேடணுமோ இல்லையா? இன்னைக்கு யாரெல்லாம் முன்னோர்களோட பேச்சுக்கு மாற்றமான பேச்சு பேசுறாங்களோ, நல்லா கவனமா கேளுங்க, கவனமா விளங்கிக்கோங்க. இன்னைக்கு யாரெல்லாம் முன்னோர்கள் பேசின பேச்சுக்கு மாற்றமா பேசுறாங்களோ, அவங்க அவ்வளவு பேருக்கும் ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தையில சொன்னாங்க, தஜ்ஜால் என்று. இந்த மார்க்கத்துல யாரெல்லாம் முன்னோர்களுடைய பேச்சுக்கு மாற்றமான பேச்சு மார்க்கம் என்று சொல்லுவாங்களோ, ஒரே வார்த்தையில சொன்னாங்க தஜ்ஜால் என்று. சொன்னாங்க புகாரி முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, புகாரில இல்ல முஸ்லிம்ல. சஹி முஸ்லிம்ல யகுனு ஃபி ஆகிரி ஜமான், கடைசி காலத்துல உருவெடுப்பாங்க தஜ்ஜாலுன கஸ்ஸாபூன், மகா பொய்யர்கள் ஆகிய தஜ்ஜால்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்கள்ட்ட புதிய செய்திய மார்க்கம் கொண்டு வருவாங்க, நீங்களோ உங்களோட மூதாதையர்களோ அதை செவிமடுத்திருக்க மாட்டீங்க. நாங்க எதை மூதாதையர்கள்ட்ட இருந்து கேட்டோமோ அதுதான் சுன்னா, இந்த ஜமானுக்குரிய சுன்னா. இந்த ஜமானுக்குரிய சுன்னா என்ன? எதை நாங்க மூதாதையர்கள்ட்ட இருந்து அடைஞ்சோமோ அது, எதை புதுசா இந்த ஜமான் எங்களுக்கு சொல்லி தந்துச்சோ அதுதான் தஜ்ஜாலியர். மறந்துடுவானா? எதை மீடியா ப்ரமோட் பண்ணுதோ, எதை வாட்ஸ்அப் வைபர் எங்களை குழப்பி கொண்டிருக்குதோ, எந்த செய்தியை எங்கட முன்னோர்களுக்கு மாற்றமா யாரெல்லாம் எங்களுக்கு சொல்றாங்களோ அவ்வளவு பேருக்கும் பேர் சொன்னாங்க நபி இஸ்லாம் தஜ்ஜால் என்று. அது எவ்வளவு பெரிய சூரத்துல கேளும், சீரத்துல கேளும், பிரபல்யத்துல கேளும், உலகளாவிய ரீதியில கேளும், பிரச்சனை பல்லவாளி சொன்ன ஒரே வார்த்தையில சொன்னாங்க தஜ்ஜால் என்று. எங்கட தீனுக்குரிய அடிப்படை வகை. அப்ப நபி அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு இந்த ஜமான அடையாளப்படுத்தி எங்களுக்கு படிச்சு தந்தது தான் எங்களுக்குரிய தீன். மறக்கவானா யாரும்? யாரும் இந்த இடத்துல இருந்து சருகவானோ? நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நாலு மதுஹபுகளும் ஹிஜ்ரி 241ல இருந்து 1267 வரைக்கும் இந்த உலகத்துல இருந்த ஒரு மூமினால ஒரு முஸ்லிமால முரண்பாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டதல்ல. சிறந்த மக்கள்ல இருந்து அல்லாஹ் வெளியாக்கினான். அபு ஹனீஃபா ஹிஜ்ரி 80ல பிறந்து 150ல வஃபாத்தானார். சொன்னேன், 300 வருஷத்துக்கு உள்ளால உள்ள மக்கள் கைருன்னாஸ் என்றாங்க நபி அலைஹிஸ்ஸலாம். அபு ஹனீஃபா ஹிஜ்ரி 80ல பிறந்து 150ல வஃபாத்தானார். இமாம் மாலிக் 94ல பிறந்து 179ல வஃபாத்தானார். இமாம் ஷாஃபிஈ, எங்கட இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் ஹிஜ்ரி 150ல பிறந்து 204ல வஃபாத்தானார். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் 164ல பிறந்து 241ல ஷஹீதானார். நான் சொல்றேன், 241ல இமாம் அஹ்மதுடைய வஃபாத். அப்படின்னா நாலு மதுபுகளும் துன்யால வந்து முடிஞ்சு இந்த 241ல இருந்து 1267 வரைக்கும் 1026 வருஷமா இந்த பூமியில மதுபானான்னு சொன்ன ஒரு முஸ்லிம் வாழ்ந்ததில்ல, ஒரு முஸ்லிம். அப்ப 1000 வருஷமா உம்மத்தெல்லாம் வலிகேட்டுட்டாங்களா? அது மட்டும் இல்ல, ஹெஜ்ரி 1300க்கு முன்னால, எத்தனைக்கு முன்னால? ஹெஜ்ரி 1300க்கு முன்னால இந்த உம்மத்துல தராவீஹண்ட தொழுகைய 20 ரக்காத்தை விட குறைவா பேசின ஒரு முஸ்லிம் வாழ்ந்ததும் இல்ல. 1300 வருஷத்துக்குள்ளால தராவீஹ எத்தனையா பேசினேன்? 20க்கு குறைய பேசினேன். ஒரு முஸ்லிம் ஹிஸ்டரியில இல்ல. நான் கேக்குறேன், 1300 வருஷமா உம்மத்து ஹக்கல இருந்துச்சா? இன்னைக்கு உள்ளவங்க ஹக்கலையா? ஆச்சரியமான சம்பவங்கள் நடக்குது. நான் என்ன கண் முன்னுக்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒருத்தர் வந்து முசாஃபா செஞ்சார் ஒரு கையால, அடுத்தவர் ஒரு ஆலிம் அவர் ரெண்டு கைய கொடுத்தார். அவர் சொல்றார், சுன்னாக்கு மாத்தம் செய்யுங்க. யாரு? இந்த ஒரு கை கொடுக்கிறவர் சொல்றார் ஆலிமுக்கு, என்னவோ சுன்னத்துக்கு மாத்தம் செய்யுங்க. அவர் சொல்றார், நான் ஹதீஸ்ல கண்டது ஒரு கை தான். யாரு? ஒரு கை கொடுத்தவர் ஹதீஸ்ல எங்க சரிக்கா? முழு ஹதீஸ் கரந்தங்களையும் பெறட்டுங்க. சிஹாவ் சித்தாவ வேணுமா? அதுக்கு புற உள்ளது வேணுமா? முந்தி உள்ளது வேணுமா? முவத்த மாலிக் வேணுமா? பைஹக்கி தாரமி முஸ்னத் அஹமது வேணுமா? உள்ள அவ்வளவு ஹதீஸ் கரந்தங்களையும் பெறட்டுங்க. 55,000 கிதாபுகளை சுமந்த மக்தபா ஷாமில சர்ச் பண்ணுங்க. ஒரு ஹதீஸ கொண்டாங்க, ஒரு கை கொடுத்தாங்க. ஒரு ஹதீஸ். இது யூதிகளோட பழக்கம், இது யூதர்களோட பழக்கம். அதை குடுத்து போட்டுட்டு அதை சுண்ணாண்டு செல்ற காலம் எப்படிக்கும். நானும் தேடினேன் கொண்டு வாங்கல ஏழு மண்ட ஒரு ஹதீஸ், ஒரே ஒரு ஹதீஸ். சித்னாண்டா என்ன தெரியுமா, உண்மைய பொய்யா காட்டும், பொய்ய உண்மையா காட்டும். சாஸ்தா சித்னாவுடைய காலத்தை பத்தி இப்படிதான் சொல்றாங்க. சொன்னாங்க உண்மையை பொய்யா காட்டும், பொய்ய உண்மையா காட்டும், உயர்ந்தது தாழ்ந்ததா காட்டும், தாழ்ந்தது உயர்ந்ததா காட்டும், கண்ணியத்தை கேவலமா காட்டும், கேவலத்தை கண்ணியமா காட்டும், நோக்கத்தை தேவையா காட்டும், தேவைய நோக்கமா காட்டும், ஹலால ஹராமா காட்டும், ஹராத்த ஹலாலா காட்டும், சுண்ணத்தை பிதாத்தா காட்டும், பிதாத்த சுண்ணத்தா காட்டும். மேடம் அதுதான் பித்னாவுடைய காலம். அந்த காலத்துல தான் நாம வாழ்றோம், இத கொஞ்சம் விளங்கிக்கோங்க. வாழ்ற காலம் அப்படி. எனவேதான் பசிக்கு என்ன பௌர் நிரம்பினவனுக்கு நோம்பாளி என்று சொல்றோம். ஆச்சரியமாயி பசி லைக்கிறதல்ல ரமலான், ரமலான்ன்றது பௌர் நிறைக்கிற மாட்டோம் அப்படியே இல்லையா சொல்லுங்களே. நடக்கிற யதார்த்தத்தை உண்மையா பேசுங்களே. நாங்க என்ன செய்யறோம், பௌர்ண நிறைக்கிறோமா பசியில வைக்கிறோமா? நான் உங்களுக்கு பசி அலைகளை பத்தி சொல்லவா, சொல்லவா வானமா, விட்டுருவா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு தோப்புல போய், கவனமா கேளுங்க, ஒரு தோப்புல புழுந்த ஈச்ச பழத்தை எடுத்து சாப்பிடுறாங்க. யாரு? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கா வேண்டி சொர்க்கத்து சுஃபரா பூமியில வெறிக்கப்பட முடியுமோ, யார நோக்கி அல்லா தாலா உஹதுடைய மலையை தங்கமாக்கி தரவான்னு கேட்டானோ, அந்த அல்லாவுடைய ஹபீப் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனிய புழுந்து இருக்கிற ஈச்சப்பழத்தை பொறக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. இப்பெல்லாம் உம்புறது எல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. யார சொல்றதா இதை சாப்பிடுறீங்களா? ஏனண்டா அரபிகள் பனிய புழுந்து ஈச்சப்பழத்தை சாப்பிட மாட்டாங்க. கொண்டு வந்து ஈச்சப்பழம் பழமா பழுத்து புலக்கொலை ஈரளிப்பாய்க்கும். கீழே உள்ளது பாலைவனத்து மணல், ஒட்டினா கலட்டேலுமா? இதை சாப்பிடுறது சாத்தியம் இல்லை. அரபியர்கள் புழுந்த ஈச்ச பழத்தை பிறக்க மாட்டாங்க. எனவே வளமைக்கு மாத்தமா செய்யறார். கேட்டாங்க, யார சொல்லல இது சாப்பிடுறீங்களா? சொன்னாங்க, பிய ஜூஅன் அப்துல்லா, அப்துல்லா எனக்கு பசி. உங்களுக்கு பசி இல்லையானு கேட்டேன். சொன்னாங்க, எனக்கு பசி இல்லை யார சொல்லல. சல்லல்லா அலி சொன்னாங்க, ஹாதிஹி சுபஹரா பியத்தின் மா துக்து ஷைஆ, நான் இதோ அடைந்திருக்கிற நான்காவது நாள் காலை பொழுதை நான் அடைந்திருக்கிறேன், எந்த ஒரு சாப்பாட்டையும் ருசிச்சதில்லை அப்துல்லா. எத்தனாவது நாள்? நாலாவது நாள் காலை பொழுதை அடைந்திருக்கிறேன், இந்த நாலு நாளா ஒரு சாப்பாட்டை ருசிச்சதில்லைண்டா. சாப்பிட்டதில்லைன்னு சொல்லல, ருசிச்சதில்லைண்டா. காட்டுங்களே பசியாலியா, சமுதாயத்தில் ஒரு பசியாளி காட்டுங்க, ஒரு பசியாளி சொல்லுங்களே. வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும், கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் ஒரு பசியாளி. யார மாதிரி, யார மாதிரி ஒரு பசியாளி, யார மாதிரி? ரசூல்மார்களுடைய தலைவர், யாருக்கா வேண்டி சொர்க்கம் துறக்கப்படாம எந்த ஒரு நபிக்கும் துறக்கப்பட மாட்டாதோ, யாருக்கா வேண்டி சொர்க்கம் துறக்கப்படாம அதில் அதமலை சலாத்துக்கு சொர்க்கம் தொடக்கப்பட மாட்டாதோ, அந்த சையதுல் முர்சலீன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட பசிய மாதிரி ஒரு பசி காட்டுங்களே. சஹாபாக்கள் ஒரு யுத்தத்துக்கு போனாங்க, அந்த யுத்தத்துக்கு பேரு கஸ்வத்து சைஃபில் பஹர். இந்த யுத்தத்துல 317 சஹாபாக்கள் கலந்து கொண்டாங்க. இந்த இந்த யுத்தத்துல அமீர் ஹஜ்ரத் அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, லிகுல்லி உம்மத்தின் அமீன் வ அமீனு ஹாதிஹில் உம்மத்தி அபு உபைதா, ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு அமீன் நம்பிக்கையாளர், என்னுடைய உம்மத்துடைய நம்பிக்கையாளர் அபு உபைதான்னு ரழியல்லாஹுனுடைய படை. போனாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அந்த படையில இருந்து ஒரு சஹாபி ஒட்டாங்கல் அறுத்து அறுத்து சாப்பாடு போட ஆரம்பிச்சார். மசூரா சொல்லப்பட்டுச்சு, இப்படியே அறுத்து சாப்பாடு போட்டா போற வாகனம் இல்லாம போயிட்டுரும், யுத்தத்துல கஷ்டமாயிடும், உடனடியா நிறுத்தணும்னு மசூரா முடிவாயிடுச்சு. அப்ப எல்லாருடையும் கையில இருந்த ஈச்ச பழங்களை எல்லாம் சேர்த்து அப்போ போய் தரது என்ன செஞ்சாங்கண்டா, ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வீச பழம் சாப்பாடு நிர்ணயம் செய்ய எவ்வளோ எவ்வளோ ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வீச பழம் எங்க இது எங்க போர்க்களத்துல எங்க யாருடைய மைதான்ல ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வீச பழம் எத்தனை நாள் இருந்தாங்கண்டா பத்தொன்பது நாள் இருந்தாங்க எவ்வளவு காலம் எவ்வளவு காலம் பத்தொன்பது நாள் ஒரு ஈச்சப்பழம் தான் ஒரு நாளைக்கு சாப்பாடு அதுக்கு பின்னால் அல்லா தால அம்பரண்ட மீன வெளி ஆக்கினான் அதுக்கு பொறவு பத்தொன்பது நாளைக்கு பொறவு எல்லாருக்கும் தெரியும் அம்பர் மீண்ட சம்பவம் தான் அதுக்கு முன்னால சாபாக்கள் பத்தொன்பது நாள் பசியில இருந்த சம்பவம் ஒரு வாய்க்கால் ஒன்று அந்த வாய்க்கால்ல நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் தானே அந்த ஏண்ட ஒரு வலது கையில சூரியனையும் இடது கையில சந்திரனையும் தந்தாலும் நான் இந்த வேலையை விட மாட்டேன் சொன்னாங்களே இதை சொன்ன உடனே குறைசியர் என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா இவ்வளவு தானே நாங்க படிச்சிருக்கிறோம் அதுக்கு பிறகு நபிகள் ஸலாத்தோட யாரெல்லாம் ஆதரவா இருந்தாங்களோ அவங்களோட யாரும் உறவு கொள்ள கூடாது என்ற ஒரு போர்டு எழுதி காபால தொங்க விட்டாங்க யாருமே உறவு கொள்ள கூடாது யாருமே அவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க கூடாது என்று ஒரு போர்டு ஒன்று எழுதி தொங்க போட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அவங்களோட ஈமான் கொண்டவங்களையும் அபூ தாலிபே சேர்த்து அபூ தாலிப் மூமின் இல்லப்ப எப்பயுமே மூமின் இல்ல அபூ தாலிப் இஸ்லாத்துல இல்ல ஆனா நபியோட ஆதரவா இருந்தாங்க என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி அவங்களையும் சேர்த்து எல்லாரையும் கொண்டு போய் அடைச்சாங்க ஒரு வாய்க்கால்ல அதுதான் ஷாபி அபி தாலிப்னு சொல்ற மூணு வருஷம் எவ்வளவு காலம் மூணு வருஷமா அடைபட்டிருந்தாங்க அந்த காலம் எவ்வளவு பயங்கரமான காலம்டா அந்த காலம் இல்லாம போச்சு எப்படி தெரியுமா அந்த போர்ட கரையான அரிச்சு 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 அந்த போர்டு உக்கி போய் புழுந்துட்டு அதுக்கு பொறவுதான் மக்கள் இந்த பிரச்சனையை கைவிட்டாங்க மூணு வருஷமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் பசியில இருந்தாங்க எப்படியான பசி என்ன சாது நபி வக்காஸ் ரழியல்லாஹு சொல்றாங்க நானும் இந்த ஷாபி அபி தாலிப்ல அடைபட்டிருந்த ஆட்கள் ஒருத்தன் எங்களுக்கு பசிக்கு சாப்பாடு இல்லை குடிக்க தண்ணி இல்லை என்ன செய்வோம்டா நாங்க கையால நிலத்தை தோண்டி தோண்டி பங்கர் மாதிரி உள்ளுக்கு இறங்குவோம் தோண்டி தோண்டி போனா படியில வர ஈர மண்ணுங்க தானே அந்த மண்ணை சாப்பிடுவோம் இதுதான் எங்கட சாப்பாடு நாங்க அந்த ஏரியால உள்ள இலை கொலைகள் எதையும் பேலன்ஸ் பண்ண மாட்டோம் எடுத்து சாப்பிட்டுருவோம் இதால எங்கட மலங்கள் எல்லாம் ஒட்டகங்கள் ஆடுகள் கழிக்கிற விட்டைகள் போய் போல போய் கொண்டு இருந்துச்சு இது எவ்வளவு காலம் மூணு வருஷ காலம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பசியண்டா என்ன சரி ஹந்தக்குடைய யுத்தம் நடக்குது ஹிஜ்ரி அஞ்சாம் ஆண்டு ஹிஜ்ரி அஞ்சாம் ஆண்டு ஹந்தக் இந்த ஹந்தக்ல எப்படியான நிலமண்டா முஸ்லிம்களுக்கு எதிராக படம் வந்திருக்குது பத்தாயிரம் பேர் முன்னால இதே மாதிரி உள்ளுக்கிருந்தும் யூதர்கள் போய் அவங்களோட சேர்ந்து கொண்டாங்க அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் சூரா அஹ்ஸாபுல இஸ் ஜாஊக்கும் மின் ஃபௌகிக்கும் வமின் அஸ்ஃபல மின்கும் வைஸாகத்தில் அப்சார் வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர் ஃபதஸன்னூன பில்லாஹி ஃபுனூன ஹுனாலிக அப்துலியல் முஃமினூன வஸல்ஸிலு ஸல்ஸலன் ஷதீதா இப்போ உங்களுக்கு முன்னாலேயும் படைகள் வந்துச்சு அந்த குரேசியர்களுடைய உங்களுக்கு உள்ளால இருந்த படைகள் வெளியாகிச்சு அந்த பனு குறைவாக்களுடைய யூதர்களுடைய இஸாகத்தில் அபுசார் உங்களோட பார்வைகள் எல்லாம் பிறண்டு போச்சு அபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர் உங்களோட உள்ளங்கள் எல்லாம் தொண்ட குலுக்கி வந்துச்சு பத்ததுன்னூன பில்லாஹி துனூன நீங்க அல்லாஹ்வுடைய விஷயத்துல விதவிதமான எண்ணங்கள் கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்க சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள் ரொம்ப பயங்கரமான குலுக்கமாக குலுக்கப்பட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுது இந்த காலம் எப்படியான காலம்டா சல்மானுல் பாரிசி ரழியல்லாஹு அன்ஹு மஷூரா சொன்னாங்க நாங்க ஆலிகள் தோன்றுவோம் முடிவாயிச்சு ஆலி தோன்றுதா எவ்வளவு ஆலி மதீனாவை சுத்தி ஆலி மதீனாக்குள்ள யாருக்கும் வரையில்லாத அளவு மதீனாவை சுத்தி ஆளி தோண்டணும். எவ்வளவு தோண்டணும்டா, ஒரு குதிரையில ஒருத்தர் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு பாயலாத அளவு தூரத்துக்கு. குதிரை எவ்வளவு, குதிரை எவ்வளவு பாயும், மனிதனை விட பல மடங்கு பாயும். ஹை ஜம்ப் ஆயிர தூரம் இல்ல, குதிரை ஹை ஜம்ப் ஆயிர தூரம். அப்படி பாஞ்சாலும் அடுத்த பக்கத்துக்கு குதிரைக்கு போயலாத அளவு தூரம் தோண்டினாங்க. அப்ப எவ்வளவு ஆழமா தோண்டி இருப்பாங்க, குறைஞ்சது இந்த மஸ்ஜிதுல அளவு ஆழமா இருந்திருக்கும், இந்த சுவர்ல இருந்து இந்த சுவருக்கு ஆழமா இருந்திருக்கும். அதுவும் எவ்வளவு ஆழம்டா, குதிரை ஒன்றுள்ள ஒரு மனுஷன் அது உள்ளுக்கு புழுந்தா அந்த மனுஷனுக்கு வெளியே வரையெல்லாம் இருக்கும். குதிரையோட உசரத்துல அதுல முதுகுல ஏறி அவர் கரைக்கு பாய இல்லாத அளவு ஆழமா தோன்ற ஆட்கள் பசியில, எவ்வளவு பசியிலண்டா வகுத்துல கல்ல கட்டி கொண்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தூக்கி காட்டினாங்க. யார் சொல்லலாம், பசியில பட்டினியில மூணு கிழமை, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல மூணு கிழமை தொடர்ந்து பசியில சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்ம லா ஆயிஷா இல்லா ஆயிஷல் ஆகிரா ஃபக்ஃபிர் லில் அன்ஸாரி வல் முஹாஜிரா. யல்லா வாழ்க்கை அந்த ஆகிராவுடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை. ஃபக்ஃபிர் லில் அன்ஸாரி வல் முஹாஜிரா, இந்த அன்சாரிகளுக்கும் முஹாஜிரீங்களுக்கும் பாவ மன்னிப்பு கொடுப்பாயா. இப்படி துவா செய்யறாங்க நபி அலைஹிஸ்ஸலாம். சஹாபாக்கள் கேக்குறாங்க, யார சூழல்லா அல்லாஹ் உதவி எப்ப வரும், எப்ப வரும் யார சூழல்லா? இந்த கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்றான் எப்படி தெரியுமா, அம் ஹஸிப்தும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யாதிக்கும் மதலுல் லதீன கலவு மின் கப்லிக்கும் மஸ்ஸதஹுமுல் பஸாஉ வத்தர்ரா வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப். இது இந்த சந்தர்ப்பத்துக்குரிய ஆயத்து தான். அல்லாஹ் தஆலா ஒராண்டு ஆயத்தை இறக்கினான், நீங்க முன்னோர்கள் செஞ்ச தியாகங்களை செய்யாம லேச சொர்க்கம் போறீங்களா, யார்கிட்ட கேட்கிற கேள்வி? அப்ப எங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்கப்படும், நான் கேட்கிறேன் எங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்கப்படும், அந்த சாபாக்கள்கிட்ட இந்த கேள்வியா, வயிற்றுல கல்ல கட்டி கொண்டு கல்லு கட்டுறது வகுத்துல பசி போறதுக்கு இல்ல, முதுமுள் வலையம் வைக்கிறதுக்கு விளங்கிக்கோங்க. நினைச்சுக்கோதுவா வகுத்துல கல்ல கட்டினா பசி இல்லாம போயிட்டு இல்ல இல்ல, முது முள்ளு வளைஞ்சி அந்த கோணல் உளுந்துடாம வௌத்துல கல்ல வச்சு கட்டுவோம். இந்த முது முள்ள மாதிரி ஒரு ஷேப்பான நேரான கல்ல வச்சு கட்டி கொள்வோம், ஏனண்டா அது அப்படி வளைஞ்சிடாம இருக்கு. அல்லாஹ்வுல கேக்குறான், இவங்கள்ட்ட முன்னோர்கள் செஞ்ச தியாகம் மாதிரி செய்யாம நீங்க சொர்க்கம் போறீங்களா லேசா? மத்தத்துவமுல் பத்தரா, அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமான நொம்பலங்கள் துன்பங்கள் எல்லாம் அவங்கள பீடிச்சிச்சு. வசூல் சிலு, அவங்க குலுக்கப்பட்டாங்க. இப்ப இந்த 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 சஹாபாக்களை பத்தி பேசுறான், வா ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். இந்த நேரத்துல எப்ப அல்லாஹ் உதவி வரும்ன்ற ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் கேக்குறாங்க. அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீர், தெரிஞ்சுக்கோங்க அல்லாஹ் உதவி மிச்ச சமீபத்துல இருக்குது. அல்லாஹ் உதவி சமீபத்தில் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். அதுதான் மக்காவுடைய ஹுதைபியாவுடைய உடன்படிக்க, அதுக்கு பின்னால ஹைபர், அதுக்கு பின்னால என்ன உம்ரத்துல் உம்ரத்துல் கதா, அதுக்கு பிறகு பத்து மக்கா, இந்த வெற்றியல் அல்லாஹ் தான சொல்றேன். ஆனா பசின்றது என்னன்னு படிக்கணும் நல்ல. பசி, பசிக்கு சாப்பாடு கொடுக்குற, பசிக்க பௌத்துக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்ல, விளைங்க கஷ்டமா இருக்கும். பௌரு பசிச்சா அதுக்கு பேர் பசி இல்ல, அதுக்கு பேர் பசி இல்ல. நாங்க பதினாலு அவர் இருந்தா அதுக்கு அதால ஒரு தான் பசிக்கும், அதுக்கு பேர் பசி இல்ல. பசின்றது ஈரல் பசிக்கிறதுக்கு பேர். படிச்சிருப்பாங்க, ஈரல் பசிக்கிறன்றது வயிறு பசிச்சு ஒரு ஆறு ஏழு நாளைக்கு போறோம். வயிறு பசிச்சு ஈரல்ல தான் ஸ்டாக் இருக்கும். ஏற்கனவே மேல் மிச்சமான சாப்பாட்டுடைய சக்திகளை ஸ்டாக் பண்றது ஈரல்ல. ஈரல் பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி ஈரல் பசிக்கிற ஒரு நாள் வரும். என்றைக்கு ஈரல் பசிச்சுச்சோ அன்றைக்குதான் பசி. இதனாலதான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க புகாரியுடைய ஹதீஸ், அஃபலு ஸதகத்தி அன் தஷ்பஅ கபிதன் ஜாயிஆ. சொன்னாங்க சதக்காக்கள் ஆக சிறந்த சதக்கா பசித்த ஈரலுக்கு வயிறு நிரம்ப வச்சு, பசித்த வயிற்றுக்கு இல்ல, ஈரல் பசிக்கிறது தான் பசி, வயிறு பசிக்கிறது அல்ல. எங்களுக்கு பசி வயிற்றுல தான், ஈரல்ல இல்ல. எங்களுக்கு அந்த 14 அவர் ஆகக்குள்ள கிட்ட ஆகக்குள்ள கொஞ்சம் ஒரு ஜாதி பெரட்டுற மாதிரி வாரதெல்லாம் வந்து அது அது பசி இல்ல, அது வியாதி. அது எங்கட எங்கட வியாதி, அதுக்கு பசி என்று பேர் சொல்லவானா? ஏன்னா நாங்க லைஃப்ல பசி என்ன கண்டில்ல. இன்னைக்கு எவ்வளவு சாப்பிடுறா, 14 அவர் பசியில இக்கணுமே, ஏங்கி ஏங்கி புழுங்குற, அதுக்கு சோத்தை திண்டு, அதுக்கு கறிய போட்டு திண்டு, அதுக்கு பாலை போட்டு திண்டு, அதுக்கு போற தயிரை திண்டு, அதுக்கு போற டீய குடிச்சு, அதுக்கு போற மட மடன்னு தண்ணிய ஊத்துற பாங்கு செல்ல கொள்ள, இங்கக்கு நினைச்சு கொண்டு வார சுகோட சப்புக்கு வந்ததுல இருந்து சப்புல பாக்குற இல்லையா சத்தம் கண்டில்லையா இல்லையா? இதுக்கு என்ன சொல்ற, இதுக்கு என்ன பேர், அது ஏப்பமா? அது ஏப்பம் இல்ல பாபோ, அது நோய். ஓவர திண்டதால வந்த நோய், உடனே ரியாக்ஷன், உடம்புல சமிபாட்டுக்குரிய அந்த அந்த சாமான்கள் எல்லாம் சுரக்கிறது ஒரு லிமிட் தான், அதுக்கேத்த சாப்பாட்டை போட்டா சமிச்சிடும். இது ஓவர்லோட் ஏத்தின உடனே கஷ்டப்படும். அதுக்கு போறோம் கேஸ், என்ன பேர் சொல்ற, சொல்ற பேர் எல்லாம் சொல்லுங்க. ஹோட்டல் பொண்ணு கேஸ், என்ன சொல்ற, கேஸ்ட்ரிக் உள்ள எல்லாம் சொல்லுங்க. கேஸ்ட்ரிக் மருந்து சொல்லவா, கேஸ்ட்ரிக் மருந்து சொல்லவா, சிம்பிளான மருந்து. பசி வந்தா மட்டும் சாப்பிடுங்க, என்ன செய்யுங்க, பசி வந்தா சாப்பாடு, சாப்பிட்டா 3 மணி நேரத்துக்கு திரும்ப சாப்பாடும் இல்ல, குடிப்பும் இல்ல, தூக்கமும் இல்ல. சாப்பிட்டா 3 மணி நேரத்துக்கு திரும்ப சாப்பாடும் இல்ல, குடிப்பும் இல்ல, தூக்கமும் இல்ல. இது வெறுமனே கேஸுக்கு மட்டும் இல்ல, உள்ள எல்லாம் நோய்க்கு மருந்து. சுகர்காரர் ஃபாலோ பண்ணுங்க, உங்களோட சுகர் இல்லாம போயிடும். செஞ்சு பாருங்க, 6 மாசம் செய்யுங்க, சுகர் இல்லாம போயிடும். யாருக்காவது இல்ல போலண்டா வாங்க. ஆறு மாசம் ஃபாலோ பண்ணுங்க, பசி மண் வந்தா தான் சாப்பாடு, சாப்பிட்டா 3 ஹவருக்கு திரும்ப சாப்பாடோ குடிப்போ தூக்கமோ இல்ல. சொல்லலாம், மகரிப்புக்கு பின்னால இல்லாட்டி மகரிப்புக்கு முன்னால சாப்பிடுவாங்க, இஷாவுக்கு பின்னால தூங்குவாங்க. நபியுடைய இஷாவை பத்தி கேட்டு பாருங்க, நபியுடைய இஷா வந்து குறைஞ்சது எங்கட டைமுக்கு ஒரு 11 மணிக்கு தான் இஷா தொழுவாங்க. சாபாக்கள் இஷாவுடைய வக்துக்கு உது செஞ்சுக்கணும் வந்தவங்கட தலை கீழ முட்டும், தூங்கி தூங்கி அதுக்கு பிறகுதான் சப்புக்கு வருவாங்க தொழுவிக்க. பிற்படுத்துவாங்க இஷாவை தொழுக, இஷாக்கு முன்னால தூங்க மாட்டாங்க, தூங்குறத வெறுப்பாங்க. ஹதீஸ் வருது முஸ்லிம்ல, கரிஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்நௌம கபல் அல் ஐஷா வல் ஹதீஸ் பஅதஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன, இஷாக்கு முன்னால தூங்குறதையும் இஷாக்கு பின்னால கதைச்சு கொண்டு இருக்கிறதையும் வெறுத்தாங்க. சாப்பாடு இஷாக்கு முன்னால இல்லன்னா மகரிபுக்கு முன்னால, தூக்கம் இஷாக்கு பின்னால, கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல இந்த கேப். நபியுடைய வாழ்க்கையை படிச்சா அத்தெல்லாம் படிச்சவங்களுக்கு தெரியும். அதே போலதான் காலை உணவு உட்கொண்டா லொஹாவுடைய நேரத்துல கூட நபியலாம் தூங்க மாட்டாங்க. தூங்குற தூக்கம் எப்ப இருக்குமெண்டா, ஜவாலுக்கு கொஞ்சம் முன்னுக்கும். ஜவால் என்று சொல்றது நீங்க லொஹருடைய நேரம் பாப்பீங்க தான் கேலண்டர்ல, அந்த நேரத்துக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னால. லொஹர் இப்ப இப்ப எத்தனைக்கு லொஹர், 12:09 12:09 கண்டா கிட்டத்தட்ட ஒரு 11:49 ஜவாலுடைய நேரம் ஆரம்பம். இந்த ஜவாலுடைய நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால வைங்களே, ஒரு 11:45 தூங்குவாங்க. இந்த பாலுடைய தூக்கம் இது மூல வளர்ச்சிக்கு காரணம் ஆயிக்கும். சுன்னத்தான தூக்கம் கைலூலான்னு சொல்றேன். வயிற்றுல சாப்பாட்டிக்குள்ள தூங்க மாட்டாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் தாம் வந்தா தான் தண்ணி குடிப்பாங்க. இன்னைக்கு தண்ணி எவ்வளவு குடிக்கணும்? எவ்வளவு? 6 போத்தலா, 4 லிட்டரா? எழுதி தாரேன். தாகம் இல்லாம தண்ணி குடிக்கிறது நோயை உண்டாக்கும், பாரதூரமான நோய்களை உண்டாக்கும். கிட்னி ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம் ஓர தண்ணி குடிக்கிற. ஏன்னா அவ்வளவு தண்ணியை ஃபில்டர் பண்ணணும் கிட்னி. எவ்வளவு தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளவு வேலை கூடும். அதனால நோம்பு பசியால ருசிக்கான்ற மாசம். எவ்வளவு பசியோ அவ்வளவு ருசி ஆயிக்கும். பால்ல இன்பமா வணக்கம் செய்யணுமா? சாருக்கு குறைவா சாப்பிடுங்க. சாருக்கு பின்னால தூங்காதீங்க. தூக்கம் வயிறு காலியா என்ன பொறவு இருக்கணும். இன்னைக்கு எங்கட தூக்கம் எப்படி? நான் கேக்குறேன் ரா, விடிய விடிய முழிச்சு பாத செஞ்சாளுக்கெல்லாம் தூங்குறாங்க. காரணம் வேற சொல்றாங்க. இரவு வணக்கம் இருந்தா பஜ்ருக்கு போற தூக்கம் வேணும் தானே. நான் கேக்குறேன், பஜ்ரு வரைக்கும் இபாத செஞ்சவங்களா பஜ்ருக்கு போற தூங்குறாங்க? பஜ்ருக்கு பின்னால ஒரு தூக்கம் வழிகாட்டப்பட்டிருக்குதா ரமலான்ல? எங்கேயாவது ஆதாரம் இருக்குதா? குறைஞ்சது சில புத்தாலயங்கள்ட்ட இருந்து இன்னைக்கு தராவிக்கு தானே சேலஞ்ச் பண்ணி நிக்கிறாங்க. சேலஞ்ச் பண்ணுங்க இந்த வேலைகளுக்கு. வயிற்றுல சாப்பாடு இருக்கக்குள்ள தூங்குறது மந்த புத்தி உண்டாகும். இதே போல அசருக்கு பின்னாலே ஃபஜ்ருக்கு பின்னாலே தூங்குறது பைத்தியத்தை உண்டாகும். இன்னைக்கு பைத்தியம் வைத்தியம் ஆயிடுச்சு, வைத்தியம் பைத்தியம் ஆயிடுச்சு. இன்னைக்கு டாக்டர் அட்வைஸ் என்ன? மழை தண்ணியில நலைய வேணாம். அல்ல, மழை தண்ணிய சொல்றான் பைத்தியத்துக்கு மருந்து குரான்ல. உங்களுக்கு அல்லா வானத்துல இருந்து தண்ணி இறக்குறான் பரிசுத்தப்படுத்துறதுக்கு, ஷைத்தானுடைய கெடுதிகள் இருந்து உங்களை நீக்கிறதுக்கு, வலியார்பித்தால குலூபிக்கும் உங்களோட உள்ளங்களை உறுதிப்படுத்துறதுக்கு, உங்களோட மனநோய் இல்லாமக்கிறதுக்கு, நீங்க எதிரிகளிட்ட முன்னால நின்றா பலமா நிக்கிறதுக்கு, சக்தி உள்ளவங்களை ஆறதுக்கு மழை தண்ணி அந்த இறக்குற. இன்னைக்கு மழை தண்ணியில வெறுப்பும் தண்ணியை குடிக்கிறா கொல்பாட்டி குடி, இல்ல குளோரின் போட்டி குடி. என்ன ஆச்சரியமான தண்ணி இது! செத்து உள்ளதெல்லாம் செத்ததுக்கு போறோம். செத்த தண்ணியை குடிச்சா செத்த அந்த கலங்களை பில்டர் பண்ணணும் கிட்னி. அங்க கிட்னி ஃபெயில் ஆகுது. இல்ல அதுல கிருமி காம். நான் கேக்குறேன், கிருமி இல்லாத ஒரு சாப்பாட்டு பொருளை காட்டுங்க. உடம்புக்கு சக்தி கொடுக்கிற அவ்வளவு சாப்பாட்டுலையும் நோயும் மருந்தும் இருக்கு. நோயும் மருந்தும் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மின் குல்லி ஷைன் கலக்கன ஜௌஜைன். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வஸ்துவிலும் ரெண்டு பாட்டை படைச்சிருக்கிறான். மின் குல்லி ஹையின் கலக்கன ஜௌஜைன் இல்ல, மின் குல்லி ஷைன் கலக்கன ஜௌஜைன். இதை யாரும் டிரான்ஸ்லேஷன் செஞ்சிருவானா? இது வந்து ஜோடி இந்த ஜோடி இல்ல, ஒவ்வொரு வஸ்துவிலும் அல்ல ரெண்டு பாட்டை படைச்சிருக்க. ஒன்று நோய், ஒன்று மருந்து. புகாரில் ஹதீஸ் வருதுக்கு தெளிவான உதாரணம். இத வகா ஜுபாபு ஃபி ஷராபி அஹதிக்கும் ஃபல்யஹ்மி சூதுல் ஸும்மல் யன்ஸஹு ஃபைன் ஃபி அஹதி ஜனஹைஹி தாவ ஃபில் ஆகர் ஷிஃபா. உங்களோட பானங்களுக்குள்ளால ஈ புழுந்தா அதை முக்கி எடுங்க. என்ன அதுல ரெண்டு இருக்கையில ஒன்றுல நோய் இருக்குது, இன்னொன்னு மருந்து இருக்குது. நாங்க சொல்லுவாங்க புகாரியுடைய ஹதீஸ். இத போல ஒவ்வொரு வஸ்துவிலும் ரெண்டு பாட்டு இருக்குது, ஒன்று நோய், ஒன்று மருந்து. நீங்க கோதுமை கொட்டை எடுத்தா அதனுடைய தொழில மருந்து இருக்குது, உள்ளுக்கு வெள்ளையில நோய் இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சாதான் ஆட்டாமா? இதுல தொழிய நீக்கிட்டு அரைச்சாதான் கோதுமா? நாங்க மருந்த ஓரமாக்கிட்டு நோயை மட்டும் சாப்பிடுறோம். எத்தனை வருஷமா சாப்பிட்டோம் சொல்லுங்களே. இதுல எல்லாம் பாக்குற இல்லையா, உங்களுக்கு தண்ணியில மட்டுமா விளங்குது? நான் கேட்கிறேன், இதுல நோய் விளங்கும் இல்லையா? தண்ணியில மட்டுமா விளங்குது? ஒரு மீடியா WHO மீடியா மக்களை பைத்தியகாரன் ஆகிக்கொண்டிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாக்டர் சொன்னாங்களே, எங்கட கொக்கோனட் ஆயில்ல கொலஸ்ட்ரால் இருக்கு, அப்படிதானே? இப்ப அதே டாக்டர் சொல்றாங்க, இல்ல கொலஸ்ட்ரால் அது நல்லதுதான், கெட்டது இல்ல. என்ன என்ன கொலஸ்ட்ரால்? DHL BHL என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் தான் தெரியும் அது நல்லது இல்ல, கெட்டது இல்ல, நல்லதுன்னு. நான் சொல்லுவேன், இவங்க அண்டைக்கு சொன்னாங்களே, எங்களுக்கு கொக்கோனட் ஆயில விட்டுட்டு சன்ஃபிளவர் ஆயில், மறுவா பாம் ஆயில், மறுவா வெஜிடபிள் ஆயில் பாவிக்க சொல்லி. இது என்ன தெரியுமா? இந்த மூணு ஆயிலையும் 75% ஸ்பெக்ட்ரலியம்ட ஒரு கெமிக்கல் இருக்கு. 25% தான் இந்த சொல்ற ஐட்டங்கள் போடப்படுது. இவங்க பெட்ரோலியம் உடைய அந்த நெசவ் எண்ணெயை சுத்தப்படுத்த கொள்ள வெளியாகிற அவ்வளவையுமே சல்லுக்கு விற்கிறதுக்கு ஐடியா பண்ணினார்கள். இவங்க கழிவா எதையும் விட தயாரில்லை. எனவே அந்த எண்ணெயை கொண்டு இவைகளை கலந்து செஞ்ச எண்ணெய் தான் இந்த எண்ணெய். எங்கேயாவது இவங்க தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரிக்கு நீங்க விசிட் பண்ணி காட்டுங்க பாப்போம். துபாயில ஃபேக்டரி இருக்கு, அமெரிக்கால இருக்கு. நீங்க எங்கேயாவது ஒரு ஃபேக்டரிக்கு விசிட் பண்ணி காட்டுங்க பாப்போம். பெட்ரோலியம் எப்ப விலை கூடுதோ அப்பதான் இவ விலை கூடுது. பார்க்கலையா? எப்ப பெட்ரோல் டீசல் விலையேறுதோ அப்பதான் இந்த பாம் ஆயில், இந்த வெஜிடபிள் ஆயில் எல்லாம் விலையேறுது. பார்க்கலையா? எங்களுக்கு இயற்கையா சுபாவமா கிடைச்ச அந்த பசுனான சொத்து அதை விட்டுட்டு மாறினோம். எதால? நான் சொன்னேன், இது ஒரு படம், இது ஒரு பொய். பொய்யால மக்களை பைத்தியகாரனாக்கி விட்டாங்க. இன்னைக்கு 30-40 வருஷமா WHO ஃபாலோ பண்றீங்க, நோய் கூடிச்சா குறைஞ்சிச்சா? ஒரே உத்தரவு காட்டுங்க எனக்கு, இந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சு சோமாயின் ஒரே ஒரு பேஷண்ட், ஒரே ஒரு ஆள் வாங்க. நோய்க்கு ஏதாவது ஒரு நோய்க்கு மருந்து செஞ்சு கல்பு திருத்தியா நான் சோம அடைஞ்சேன், இங்கிலீஷ் மெடிசினை யூஸ் பண்ணி நான் சோமாயினேன் என்ற ஒரு பேஷன் காட்டுங்க. இந்த அடிக்கிற வேக்சின், இந்த BCG இருந்து புள்ளையில எலும்பி வரும் வரைக்கும் அடிக்கிற அவ்வளவு வேக்சின், அடிக்கிற நஞ்சு, அது அவன்ட இன்வெஸ்ட்மெண்ட், பின்னால் அவன் மெடிசின் பிசினஸ் கூறியது. அந்த அடிச்ச புள்ளையில் யாராவது சுவதேகியெல்லாம் இருக்கிறாங்க காட்டுங்க பாப்போம். குழந்தைகள் பிறகு கொள்ளே நோயோடையா பிறக்குது. நீங்க வாங்க, உங்களுக்கு காத்திரேன், நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இருக்குது, எந்த வேக்சினும் அடிச்சது இல்லை, அந்த புள்ளையில் இவங்களை கண்டதும் இல்லை. அப்படிதானே எங்கட சமுதாயத்தில் லீக்கா இல்ல? ஏ இந்த அநியாயம்! அதனால பித்னாவுடைய காலத்தை நாங்க விளங்கணும். காலம் குழப்ப காலம். எனவே தான் எங்களுக்கு நல்லது எது கெட்டது எது, எங்கட நாங்க செய்யற சதக்காட நோக்கம் என்ன? இன்னைக்கு மஸ்ஜித் மஸ்ஜிதா மக்களோட சதக்காவை சேர்த்து கஞ்சி காய்க்கிறோம், என்ன பிரயோஜனம்? இப்படி ஒரு நிலைமை. அதனால ரமதான் இது இது பசிச்சிருந்து அல்லாஹ் கிட்ட அடையிற மாட்டோம். இன்னைக்கு முன்னந்திக்கு சாப்பிடாதவங்க கையெழுத்து பாபா, இன்னும் சாப்பிடலங்க கையெழுத்து. நீங்க ராகத்த தராவி தொழுதீங்களா இல்லையா? தொழுகையில ராகத்து இருந்துச்சா இல்லையா? இதே பௌத்த நேரத்துல வந்து தொழுதாட்கள் கதை என்ன, காலை நீட்டி போட்டு எங்கேயாவது மூல முடுக்கல உட்கார்ற அவ்வளவு பேரும் பௌத்த நேரச்சாள்கள் தான். கேட்டு பாருங்க, யாரும் கோவிக்கமானா மன்னிச்சுக்கோங்க என்னைய. நான் சொல்றேன் காலத்துல நிலைமை. இஃப்தாருக்கு 2 பேட்டிஸ் ஒரு கட்லட் மறுவா என்னத ஃப்ரூட்ஸ் என்னமான வச்சு வேற ஒரு ஜூஸ் தண்ணிய வேற குடிச்சு அட்டுக்க போல மூணு இச்ச போல சுண்ணத்தான். அடைய உனக்கு இதுல மட்டும்தான் சுண்ணம் விளங்குறது. ரா விடிய விடிய இபாதை செய்ய செஞ்ச சுண்ணா அது ஒன்றும் இல்லை. மூணு இச்ச போல அடிச்சு அதுக்கு போற ஒரு கிளாஸ் தண்ணி, அதுக்கு மேல கஞ்சி கோபர் ரெண்டு, அதுக்கு பிறகு தோட்டி திண்டு அதோட மிக்ஸ் பண்ணி, அதுக்கு மேலால சொல்லுங்களே ஒரு ட்ரிங்கே வேற விளையாடி டீ ஒன்னே அடிச்சுட்டு சொல்றாரு. இன்னும் முன்னந்திக்கு தின்னலையா? இந்த இவ்வளவு ஐக்கியத்தையும் ஒரு கோப்பையில போட்டா நிறைஞ்சிடும். அவளையும் பௌத்தில போட்டுன்னு சொல்றாரு, இன்னும் முன்னந்திக்கு சாப்பிடலையா? என்ன ஆச்சரியமான படைப்புகள் தாங்க நான் கேக்குறேன். அதுக்கு பிறகு நின்னா தொழுவே அவரும், அதுக்கு பிறகு ஆதாரம் தேடுவார். எட்டுக்கு இல்ல, ரெண்டுக்கு ஆதாரம் தேடுவார். எங்கிட்டா பெல்ட்டி அடிச்சு ஓடிடு பாப்பான். மகரிபுக்கு சப்புல வந்து நிக்கிற இமாம் தக்பீர் கேட்டவனும் என்ன சொல்லி பரதல் மகரிபி ஸ்பீட் ரக்காத்து. வஜ்ருக்கும் அப்படிதான் ஸ்பீட் ரக்காத்தேன். இமாம் கொஞ்சம் நெடுப்பு வாங்கினா போதும், என் கண் முன்னால நடந்துச்சு எனக்கு முன்சப்புல தொழுதார் ஃபஜ்ர் சத்தி போட்டார் சுஜூதுல. ஓவர்லோட் அவருக்கு தாங்கி கொள்ளையில டாக்டர் வந்துட்டு அப்படி அந்த இடம் காலி. அவ்வளவு ஏத்தி நான் கேக்குறேன், சாப்பாடு நீங்க எடுங்க. ஒரு ஆட்டம் ரொட்டி சாருக்கு, ஒரு ஆட்டம் ரொட்டி. ஆட்டா ரொட்டி எப்படிப்பட்டது தெரியுமா? நான் உங்கள்ட்ட சொன்னேனே அதனுடைய தொழில மருந்து, ரெண்டையும் சேர்த்து அரைச்சது தான் ஆட்டா. வெறுமனே சக்கை தான் நாங்கள் சாப்பிட்ற கோதுமை. கோதுமை இந்த வெள்ளை கலர் கொஞ்சம் லைட் மஞ்சள் கலரு, வெள்ளை வெளியேற வெள்ளையா வர கோதுமாவை வந்து ப்ளீச் பண்ணினேன். அதுல வேற கெமிக்கல் இல்லை, இல்ல அது கொஞ்சம் மஞ்சளா வந்தா லேசா மஞ்சள் ஆகும். அது வந்து அதுல அதுல தொலிய நீக்கி அதுல கொட்டையில இருந்து எடுக்கிறது. அது நோயே நோய் தான். மிடில் ஈஸ்ட வேலை செஞ்சவங்க யாரு மீக்கிறீங்களா சொல்லுங்களே? துபாயில, இங்க சவுதியில, கட்டார்ல, பாகிஸ்தானி நாலு சிமந்தி மூட்டை, ரெண்டு இங்க அடிச்சுக்கொண்டு 18 தட்டு பில்டிங்ல சுத்தி சுத்தி ஏறுவான். அவனுக்கு ஒரு தலை சுத்தும் வராது. 18 தட்டுல வச்சுதான் சிமந்தி இறக்குவான் கீழே. எங்கட கொண்ட முதுகுல ஒரு மூடு ஏத்துங்கள ஒண்டு விளங்க. நான் சொல்றேன், செல்ற பாகிஸ்தான் காரணிக சக்தி. அடே சக்தி இல்ல, அவன் தின்றது சாப்பாடு, நாங்க தின்றது நோய. அங்க யாருக்கும் வேக்சின் அடிக்கிறல்ல, யாருக்கும் இந்த பிள்ளையில குழந்தையில பிசிஜி அனமானம் ஒன்றும் இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நோயும் இல்லை. இந்த தூசிக்கு தானே, தூசியில நல்ல பிள்ளையில உளற விடுங்க, அந்த தூச பிள்ளைகள் சுவாசிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். அல்ல, மனுஷனை படைச்சது எதால? எதால? மண்ணுக்கு விரோதிகளை ஆக்கினது யாரு சொல்லுங்களேன்? படைச்சது மண்ணால. மண்ட விரோதிகளை மனுஷன் ஆக்கினது யாரு? பதில் இல்லை. இல்ல யாரும் மக்கள், நாங்க யாருக்கும் குறை சொல்ல மாட்டோம். அப்படியே இருந்துட்டு சாவுங்க. எந்த நாள் நோயாளியா? இன்னைக்கு பாருங்க, 40 வயசு தாண்டினா அவட்ட பெரிய பட்டோலி உண்டிக்கும். நான் நினைக்கிறேன் கையாமத்துல அவர்த கழுத்துல தொங்க போட்டாலும் அப்படி பெரிய பட்டோல இருக்காது. அவர் எல்லா பில் இந்த பிளான்ஸும் செஞ்சுப்பாரு, அவருக்கு எல்லா பட்டமும் கிடைச்சிக்கும். அவர் ஆக்ஸ்போர்ட்ல எங்க சொல்லுங்களே உள்ள எல்லா யூனிவர்சிட்டியில எடுத்த பட்டங்கள் மாதிரி பட்டங்கள். சுவதேயில வாழ்ந்துட்டு போறதுக்குரிய வழியை பார்ப்போமே. நேச்சுரல சாப்பிடுங்க. இது எங்களுக்கு என்ன கெமிக்கல் இல்லாம கிடைக்குதோ. பாயில ஸ்கோலி நஞ்சூட்டப்பட்டு வளர்க்கப்படுது. மறுவா சொல்லுங்களே, இந்த பாம் ஆயில், இந்த கோகனட் ஆயில் அல்லாத ஆயில் ஐட்டங்கள், இந்த வெள்ள சீனி. சீனிட அசல் வந்து சோப்பு. கேட்டு பாருங்க, 30-40 வருஷத்துக்கு முந்தி வெள்ள சீனி இருந்துச்சா சமுதாயத்துல? அதை ப்ளீச் பண்ணி தான் அதை வெள்ள சீனியை மாத்துறது. மக்களுக்கு நோய் உண்டாகிறது. இந்த மாதிரி உங்கள்கிட்ட சாப்பாடை பத்தி பேச வரல நான். ஆனா பயங்கரமான நோய் உள்ள சாப்பாடுகள் எங்க சமுதாயத்துல இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களா, இந்த நியூ டெல் இந்த என்ன ரிச் லைஃப் இப்படி இப்படி தயிர் வருது, தயிர் காட் அப்படியா, பச்சை கெமிக்கல் தான் வருது. நல்ல ஞாபகம், ஒரு மாசம் டேட் அடிச்சு வருது தானே, என்ன தெரியுமா, அந்த செத்த பணத்துக்கு அவியாமிக்கிறதுக்கு அடிக்கிற கெமிக்கல் தானே. என்ன பேர் சொல்ற, அந்த கெமிக்கல் அடிக்க இந்த இடியாப்பா மாவு வருது தானே, பச்சை தண்ணியை விட்டு குழைக்கிறது, அதுல 60 கிராம் சுண்ணிக்க ஒரு கிலோல குணுதானம் அவங்ககிட்ட எங்கடமா லேசிதானே, எடுத்தாச்சு பச்சை தண்ணியில அடிச்சு கொடுத்தா, அடே பச்சை தண்ணிய போட்டா வெந்து போறண்டா அதுல உள்ள என்னைக்கு இதெல்லாம் உடம்புல போயிட்டு வேலை செய்யாதா, குளோரின் எவ்வளவு போட்டுறான் தண்ணிக்கு. நான் ஒரு என்ன வாட்டர் போர்ட் இன்ஜினியரோட பேசினேன், அவர் சொல்றாரு 5000 லிட்டருக்கு 5 கிராம் தானே போடணும், அப்படிதான் எழுதி வச்சு. 5000 லிட்டர் டேங்கிக்கு கொட்டுறான் 2 பேக் 3 பேக் என் கண் முன்னுக்கு நான் பார்த்திருக்கிறேன். ஒரு டேங்க வச்சு அதுல கொண்டது கொட்டுறானே, இத பேக கொண்டது தள்ளுறானே, இதெல்லாம் உடம்புல போய் வேலை செய்யாதா. யார் இந்த மழை தண்ணியில பகை உண்டாக்கினது, யார் ஊசு தண்ணியில கிணத்து தண்ணியில பகை உண்டாக்கினது, அல்ல குரான்ல இவங்களை பத்தி எப்படி சொல்றான் தெரியுமா, லயலூனக்கும் ஹபாலா, இவங்க உங்களை சதி செய்யாம விட மாட்டாங்க, வத்தூம அனைத்தும் நீங்க கஷ்டப்படுறதை தான் அவங்க ஆசை வைக்கிறாங்க. யூதர்களை பத்தி சொல்றான், இதெல்லாம் யூதர்கள்ட மிஷன் உங்களுக்கு தெரியுமா, குளோரினேஷன் வாட்டருக்கு பம்ப் பண்றது யாருண்டு, யாரு நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஏடிபி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் பம்ப் பண்ணுது, ஜூஸ் பம்ப் பண்றாங்க, ஏனெண்டா அவங்களோட மெடிசினை விற்கணும். எலுமெண்டா ஒரு டாக்டரை கொண்டாங்க பாப்போம், ஒரு மெடிசின்ல என்ன சொல்றது, எம்பிபிஎஸ்ஓ எஃப்ஆர்சிஎஸ்ஓ உள்ள எல்லா போஸ்டையும் தலையில கட்டி கொண்டு வாங்கலே, ஒரே ஒரு மெடிசின்ல என்ன சொல்றதுக்கு. நான் யாரையும் மட்டம் தட்டி பேசுறதுக்கு பேசல, ஏன் உம்மத்துக்கு சுகம்ன்ற பேர்ல நோயை கொடுக்கறோம், ஒரு நோய்க்கு மருந்து செஞ்சா இன்னொரு நோய் உண்டாக்குது, என்ன ஆச்சரியம் இது, நபியுடைய ஹிஜாமா ரத்தம் சம்பந்தமான அவ்வளவு நோய்க்கு மருந்து, சாப்பாட்டு முறை நான் சொன்னேன் அந்த முறை தண்ணிய பாவிக்கிற முறை, உடம்புல உள்ள உள்ரங்க பிரச்சனைகள் அவ்வளவுக்கும் மருந்து, கருஞ்சீரம் மருவா சொல்லுங்களே, தேன் இன்னும் உளுவரிசி சொல்லுங்க, ஜெய்தூன் 227 நபவி இன்கிரீடியன்ஸ் இருக்கு, எத்தனை நாங்க கண்டது, தேனையும் கரஞ்சீரத்தையும் மாதுளங்காயும் கிரேப்ஸையும் என்ன அதுல காஞ்சதுக்கு என்ன சொல்ற முந்திரிய பழமா பிளம்ஸ் பிளம்ஸையும் இதுதான் நாங்க கண்டது, 227 நபவி இன்கிரீடியன்ஸ் இருக்கு. நான் கேக்குறேன் எங்க போச்சு, அதை பத்தி உண்டான அறிவே எங்களுக்கு இல்ல, நோய்களை அடையாளப்படுத்துறது எப்படி என்ற அறிவு இல்ல, இதெல்லாம் செல்லல்லால எத்தனை காட்டி தந்தான், ஒரு பிள்ளையிட மூக்கு சளியால் அடைச்சு மூடுபட்டு அவ வாயால தான் மூச்சு எடுக்குது, உம்மா என்ன செஞ்சாண்டா மூக்குழுக்கு விரல போட்டு குத்தி இழுத்து எடுத்தான், அதுல ரத்தம் வர ஆரம்பிச்சு, ரசு செல்லல்லால எத்தனை கண்டாங்க, கேட்டாங்க என்ன செய்றீங்க புள்ளைய கொல்லவா போறீங்க, சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாம் அதிமதுர குச்சிக்கு தானே, வெல்மி வெல்மி குச்சிக்கு தானே, அத புழிஞ்சி அதுல கார மூக்குல ஊத்துங்க, எங்க ஊத்துங்க மூக்குல ஊத்தி பாருங்க, மூக்குட அவ்வளவு தலை வரைக்கும் அவ்வளவு கிளியர் ஆயிடும், அப்படி ஒன்றும் இல்லாட்டி கரிஞ்சீர எண்ணெய் ஊத்துங்க மூக்குக்கு, கரிஞ்சீர பிளாக் சீட் ஆயிலிங் தானே, இதுல ஒரு டிராப் இங்கால வடிச்சா இங்கால 2 டிராப், மத்த நாள் இங்கால 2 இங்கால 1, மாத்தி மாத்தி 1.5 மாத்தி மாத்தி ஊத்துங்க, 7 நாளைக்கு ஊத்துங்க, தலையில உள்ள அவ்வளவு வியாதிக்கும் மறந்து, மூல கோளாறு உள்ள புள்ளையும் சுகமாக்கும். சுகருக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது நபவி மெடிசின்ல, முழுமையா சுகமாக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு யகுதியில பின்னால பேசி பேசி அப்படியே அதுல தேங்கி போயிட்டு, சிலவங்களுக்கு நாங்க பேசினா எனக்கு பைத்தியம், எனக்கு மூளை இல்ல, இவங்களுக்கு என்ன சயின்ஸ் தெரியும், நான் கேட்கிறேன் சயின்ஸ கொண்டு வாங்களே, முழு சயின்ஸ் தியரியை ஃபெயிலாக்கி காட்டுவேன் நபியுடைய ஹதீஸால. எல்லாம் போய் சயின்ஸ் என்ற பேர்ல உள்ள போய் வானவியல் சாஸ்திரத்துல இவங்க 83 ஒளியாண்டுக்கு மேலால எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. ஐன்ஸ்டைனுடைய மூளையை பாதுகாத்து வச்சு சயின்ஸ இஸ்லாத்தை ஃபெயிலாக்க போறாங்க. நான் கேட்கிறேன் 83 ஒளியாண்டுல 20,000 ஒளியாண்டு தூரத்துல முதலாவது வானம் இருக்குது. அதுக்கு அங்கால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, லக்கத் கல என்ன வலக்கத் ஜய்யன ஸமா துன்யா பிமஃபாபி, துன்யாவுடைய வானத்தை அல்லாஹ் நட்சத்திரங்களால் அலங்கரிச்சிருக்கிறான். நட்சத்திரத்துக்கும் கிட்ட உள்ள நட்சத்திரத்துக்கு பூமிக்குள்ள தூரம் 4 light years. ஒரு செகண்டுக்கு வெளிச்சம் 1,16,65,000 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். எவ்வளவு ஒரு செகண்டுக்கு எவ்வளவு தூரம்? 1,16,65,000 கிலோமீட்டர் தூரத்தில் ஓடும் வெளிச்சம். ஒரு செகண்ட் போனா வெளிச்சம் 1,650,000 கிலோமீட்டர் தூரம் ஓடும். இந்த வெளிச்சம் தொடரா 60 செகண்ட் ஓடினா ஒரு மணித்தியாலத்துல வெளிச்சம் போற தூரம் வரும். பெருக்குங்க அத அத 60 ஓடினா ஒரு நிமிஷத்துல, அது 60 பெருக்கினா ஒரு மணித்தியாலத்துல, அது 24 பெருக்கினா ஒரு நாள்ல, அத 30 பெருக்கினா ஒரு மாசத்துல, அத 12 பெருக்கினா ஒரு வருஷத்துல, இத 4 பெருக்கினா தான் முதலாவது நட்சத்திரத்துக்கு போகலாம். இந்த நட்சத்திரங்கள்ல சில நட்சத்திரங்கள் இருக்குது இன்னும் லைட் இஸ் ஆன் தி வே, வெளிச்சம் வந்து கொண்டிருக்குது, இன்னும் வந்து சேரல. துனியா படிச்சப்பட்ட நாளையில இருந்து வருது. நான் கேக்குறேன், பெருவெடிப்பு கோட்பாட்ட குர்ஆன்ல இருந்து களவெடுத்தாங்களே, அவளம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாத்தி வல் அர்து கானத ரத்கம் ஃபஃபதக்னஹுமா வஜஅல்னா மினல் மாயி குல்ல ஷைன் ஹய் அஃபலா யுமினூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், காபிர்களை சேலஞ்ச் பண்றான், நீங்க பார்க்கலையா வானத்தை பூமி இந்த உள்ள அண்ட சராசரங்கள் எல்லாம் ஒரே கட்டியாக இருந்துச்சு, நாங்க தான் வெடிச்சு சிதறடிக்க செஞ்சோம் என்றதை நீங்க பார்க்கலையா? வஜஅல்னா மினல் மாயி குல்ல ஷைன் ஹய், எல்லா உயிருள்ள பொருளையும் அல்லாஹ் தண்ணீர்ல இருந்து ஆக்கினான். அஃபலா யுமினூன், நீங்க ஈமான் கொள்றது இல்லையா என்று குர்ஆன் கேக்குது. இந்த பெருவெடிப்பு கோட்பாடு என்று சயின்ஸ் பேசுதே குர்ஆனுக்கு பின்னால, இது குர்ஆன்ல இருந்து திருடிய கோட்பாடு, மறந்துடுவானா? இதுக்கு முங்க 20,000 வருஷம் என்று சொல்றாங்க. குர்ஆன் சொல்லுது மனித ஹிஸ்டரி ஒரு 8-10,000 வருஷத்துக்கு உள்ளால இருக்குது. அப்போ ஒரு 20,000 வருஷம் என்று வைங்க, 20,000 வருஷமா வெளிச்சம் வந்து கொண்டிருக்குது, பூமிக்கு வந்து சேரலண்டா, அது முதலாவது வானத்துக்கு கீழாலே இல்லையா? குர்ஆன் என்ன சொல்லிச்சு? முதலாவது வானத்துக்கு கீழாலதான் நட்சத்திரம். என்ன சொல்றேன், 83 ஒளியாண்டுகளுக்கு வெளியால சயின்ஸ் எந்த ஒரு விடயத்தை நிறுவல்ல. வானத்தை மறுக்கிறான், 7 வானம் என்றது அவனுக்கிட்ட சுத்த சூனியம், சூனியமா தானே இருக்கும். அவன் எப்படி ஆராய்ச்சி செய்வான்? அவன் என்னத்தையாவது ஒரு புழுவை பத்தி சொன்னாலும் பெரிய என்னமோ வகை இறங்கின மாதிரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊற்றுலுக்கு வந்து உட்காந்த மாதிரி, பேசுறது எல்லாம் பொய்யதான் பேசுறது. இன்னைக்கு ரிப்போர்ட் எடுக்கிறாங்களே, பிளட் ரிப்போர்ட், மறுவா என்னதா கிட்னி ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட், அவ்வளவு ஷைத்தான் சூனியங்கள், மறந்துடவானா? இதை நிரூபிப்பேன், நீங்க வாங்க என்கிட்ட படிக்க. இந்த சாட்சி முன்னுகாலிகார், இன்றைக்கு காலையில நான் பெரிய பள்ளியில ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சேன், ரமலானை வரவேற்போம் கிராண்ட் மாஸ்க்ல கொழும்புல. அதுல சில மெடிசின் சம்பந்தமா பேச ஒருத்தர் வந்து சொன்னார், என்ன உமாவை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போட்டீங்க, 60 வயசு உமா ஒன்றும் நோயோ பெரிய நோயாளி இல்லை. ஒரு கொஞ்ச நாளா அவுட்ல இருந்து இந்த அந்த ரோட்டுள்ளுக்கு இந்த லேன் உள்ளுக்கு கொஞ்சம் அங்கலிங்களை பேத்து வந்து கொண்டீங்க. யாருக்கிட்ட கன்சல்ட் பண்ணினேன்? ஒரு என்ன சைக்காலஜி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண அவன் எழுதிட்டான். முள்ளேரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பைத்தியக்காரரோட போட்டு வச்சுக்கன்னு வந்து அழுகுறான். நான் சொன்னேன், உடனே டிக்கெட் வெட்டுங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, கொண்டு கால் பண்ணுங்க, நாங்க வரோம். நான் இன்னொருத்தரோட போனேன். அவர் வந்து அவரோட கண்ணை பார்த்துட்டு சொன்னார், வவுத்துல அஜீர்ணமான ஒரு சாப்பாடு இருக்குது, அதை வெளியாக்கிட்டா நார்மல் ஆயிடும், குடுத்தா அது போன உடனே நோயாளி நார்மல். நான் கேக்குறேன், இந்த சிம்பிளான வைத்தியத்துக்கு எவ்வளவு செலவழிச்சு? எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு செலவழிச்சு, அதுக்கு முன்னால எத்தனை லட்சம் செலவழிச்சுன்னு சொன்னார், எத்தனையோ லட்சம் ரூபாய் செலவழிச்சு அந்த புல் பொம்பளைக்கு வைத்தியகாரனாக்குறானா இல்லையா? இன்றைக்கு இங்க வர்றதுக்கு முன்னால ஒரு ஆலயம், முக்கியமான ஒரு ஆலயம், அவருக்கு ஒரு நோய், அவருக்கு ஈரலை மாத்தணுமோ 90 லட்சம் ரூபாய் செலவா, எவ்வளவு 90 லட்சம். ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு விசிட் ஒன்று ஒரு டாக்டரோட போனேன். நான் டாக்டர் என்று சொல்றது இந்த யூதிய பின்பற்ற ஆட்கள் இல்லை. போனா அவர் பார்த்துட்டு சொன்னார், இவருக்கு ஈரல்ல காய்ச்சல், இதை சோமாகிறதுக்கு 20 நாள் போகுது, மருந்து கொடுத்தா சோமாயிடு. இன்னைக்கு மீட்டிங் போட்டு என்ன பெரிய பிக்கர் பண்ணிட்டாங்களே பெரிய சபை, அது வாட்ஸ்அப் வைபர்ல எல்லாம் போகுது. நான் கேட்டேன், அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ஒரு முக்கியமான ஆளு, அவர் ஈரல்ல மாத்தணுமா, ஆபரேஷனுக்கு 90 லட்சம் ரூபாய் போமா. போயிட்டு பார்த்தா சிம்பிளான ஒரு சின்ன ஒரு நோய், எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. அதை போட்டு பைத்தியக்காரனாக்கி ஆட்கள் எல்லாத்தையும் குழப்பி விட்டு ரமலான்ல உலமாக்களை ஃபைல எடுத்துக்கொண்டு ஜகாத்து வசூலிக்கிறதுக்கு ஆளாச்சினா. என்ன அநியாயங்கள் இதெல்லாம்! இந்த வெற்ற கொத்திர மருத்துவங்கள் எல்லாம் ஹிஸ்டரியில இருந்துச்சா? யார் உருவாக்கினது? உடம்புல ஒரு உறுப்பு ஃபெயில் ஆகுமா? டயாலிசிஸ் பண்ண கிட்னி நோயாளிய கொண்டாங்க, மருந்து இருக்கு. நீங்க அதுக்கு மெஷின் அடிச்சு அதை குழப்பி போட்டதுக்கு பிறகு எல்லாம் வாழ அது ட்ரை பண்ணலாம். ஆனா டயாலிசிஸ் பண்ணாத கிட்னி நோயாளிய கொண்டாங்க, மருந்து இருக்கு. கிட்னி என்ன ஃபெயில் ஆகுமா? கிட்னி அவிஞ்சிடுமா? என்ன ஆச்சரியமான கதை இது! போட்டு எழுதியாச்சு. என்ன கிரியேட்டினின் லெவல் 1.7 போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்கும், கிரியேட்டினின் லெவல் 1.7 அவங்க டயாலிசிஸ் பண்றவங்க பலாத்காரமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேரளால 7 நாள் வைத்தியம் பார்த்தேன், கிரியேட்டினின் லெவல் 0.9 கரங்கி 7-7. ஒரு நோயாளிக்கு மூச்சு யூரின் பாஸ் ஆகுது இல்லை, 4 நாளா எடுத்து பார்த்தா கிரியேட்டின் லெவல் பார்த்திருக்கிறார் அவர். கிட்னி ரிப்போர்ட் எடுத்தா கிட்னி ஃபெயில் சொல்லிட்டான். அப்ப யூரின் சம்பந்தமா ஒரு துவா ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க. யாருக்காவது யூரின் பாஸ் ஆகலன்னா அவருக்கு இந்த துவாவை படிச்சு கொடுத்தாங்க. ரப்புனா அல்லதி ஃபி ஸமாஇ தக்கத்தஸ இஸ்முக அம்ருக ஃபி ஸமாஇ வல் அர்தி கமா ரஹ்மதுக ஃபி ஸமா ஃபஜ்அல் ரஹ்மதுக ஃபில் அர்த் واغفر لنا حوبنا وخطايانا انت رب الطيبين فانزل شفاء من شفائك ورحمه من رحمتك على هذا الوجع. இந்த துஆவை எழுதி கொடுத்தேன், அவர் கோத சொல்லி பிளேட்ல எழுதி சம்சமால கரைச்சு கொடுத்தேன், குடிக்க சொல்லி 4 முறை யூரின் பை. அதுக்கு போற பார்த்தா ஒண்ணும் இல்ல, அவர் நார்மல். யாருக்கு இந்த லெவல் எல்லாம் பார்க்க சொன்னேன்? யார் மனுஷனை போட்டு பைத்தியக்காரனாக சொன்னேன்? என்கிட்ட ஒருத்தர் வந்தார், அவருக்கு மிக்ரைனா, அடே தலைவலிக்கு பேர் போட்டு பைத்தியக்காரன் மனுஷன், அவன் தலைவலி என்றா வேலை முடிஞ்சு, அதுக்கு பேர் தலைவலியா என்ன பேர் என்னமா? மிக்ரைன் அவருக்கு ஹிஜாபா செஞ்சேன் தலையில, உச்சம் தலையிலும் பொடரடி இல்லை. பொடரை பத்தி குரான் சொல்லுது, என்ன பொடரி நரம்பு தான் உடம்புக்கு ஆக சமீபமான நரம்பு. இதனாலதான் நல்லா சொல்றேன், அக்ரபு இலஹிமின் ஹபுலில் வரீத், ஹபுலுல் வரீதுன்றது பொடரி நரம்பு. அதை விட உடம்புக்கு அல்லாஹ் சமீபம், அதை விட சமீபமான நரம்பு கிடையாது. தொடரியில் ஒரு கப் அடிச்சேன், இங்க அடிச்சேன், ஹிஜாமா செஞ்சேன், அதுக்கப்புறம் மூக்கு உள்ளால கரிஞ்சீரா ட்ராப்ஸ் போட்டுட்டு சொன்னேன்னு போய் பாவீங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் தலைவலி இல்லை அவருக்கு. இது மாதிரி 1-2 இல்லை, நான் உங்களுக்கு 100 கணக்கில் தாரேன். என்ன அநியாயம் செய்யறாங்க. அதனால பித்னாவுடைய சமான் உடம்ப பறி கொடுக்க வானாம், புள்ளையில பறி கொடுக்க வானாம், இபாதத்தா என்னன்னு விளங்குங்க, பசியண்டா என்னன்னு விளங்கு. ரமலான் எதுக்கு? தக்குவா உண்டாக்கணுமெண்டா நாங்க பசியில இக்கணுமா இல்ல? பசியில இருந்தா தானே இரவு வணக்கம் உண்டாகும், பசியில இருந்தா தானே பால்ல குரான் திலாவ செய்வான். பசிச்ச வயிறுள்ள மனுஷன் கண்ணால கண்ணீர் வரும். நிறைய பேர் முறப்படுறாங்க துவா கையெழுதுற மதர ஒரு நாள் கண்ணீர் வரும். ஏழு மண்டா நீங்க செய்யுங்க இந்த அமல, பசிய ஒழுங்க அனுப்புவீங்க, கண்ணீர் சும்மா வரும். எல்லாம் அனுகூல கண்ணீர் வரும். இன்னைக்கு பள்ளிக்குள்ளேயும் எடுத்தாச்சு, மொபைல் எடுத்தாச்சு, அங்க தள்ளியாச்சு இங்க தள்ளியாச்சு, பெரிய தாவத்தாங்க. அடே, மீடியாவுக்கும் இந்த உழைப்புக்கும் இந்த தாவத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. குரான் சுன்னாக்கும் மீடியாவுக்கும் பக விளங்கிக்கோங்க. யாரு குரான் சுன்னாவ மீடியா மூலமா ப்ரமோட் பண்ணுவோம் என்று நாடுறாங்களோ அவங்க பொய் சொல்றாங்க. அவங்களால வழிகேடு இல்லாம வேற எதுவும் உண்டாகாது. ரேடியோ சிலோன் எவ்வளவு காலமா முஸ்லீம் நிகழ்ச்சி செஞ்சு வருது. இப்ப கிட்டத்துல ஒரு சம்பவம், ஒருத்தர் பயன்ஜெயர் அல்லாஹ் ஒரு ஜடப்பொருள் நாவது பில்ல, அவன் காப்பிரா இல்லையா, அவன்கிட்ட பேசி குபுரா இல்லையா, பகிரங்கமா மீடியா பேசு. ரேடியோ சிலோன்ல முஸ்லீம் நிகழ்ச்சி, எங்க பொம்பளை எல்லாம் வெங்காயம் வெட்டி வெட்டி அடுப்பு கறிய பூசி பூசி என்ன செய்வாங்க? அல்லாஹ் இப்படித்தான் விளங்குவாங்க. இப்ப ஆதாரங்கள் நிறைய இருக்குது. நாங்க கால் பண்ணி அந்த சம்பந்தப்பட்டவரோட பேசினோம். அவருக்கு அவருக்கு அதுக்கு ஒரு சாரம் இல்ல, அது சம்பந்தமா எந்த உணர்வும் அவருக்கு இல்ல, அந்த பேசினவர் சம்பந்தமா எந்த ஆக்ஷனும் இல்ல. அல்லாஹ் ஒரு ஜட பிண்டம் என்று பேசுறேன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், லைஸ கமிஸ்லி கை, அவனை போல யாரும் இல்லன்னு அல்லாஹ் குர்ஆன்லயே அவனை வர்ணிக்கிறான். பல தத்ரிபுல் இல்லாஹி அம்சால், நீங்க அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்லவானா, பல சுபஹானல்லாஹி அம்மா யஸ்ஃபூன், ஓ நீங்க உள்ளத்துல என்னென்ன கற்பனை எல்லாம் அல்லாஹ் பத்தி செய்றீங்களோ அதுக்கெல்லாம் அல்லாஹ் அவைகளை விட்டும் பரிசுத்தமானவன். உள்ளத்துல எதெல்லாம் உண்டாகுமோ அல்லாஹ் பத்தி அதை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தணுமாண்டா? அல்லாஹ் பத்தி கற்பனை செய்யலுமா? அல்லாஹ் இப்படி அப்படி என்று சொல்லலுமா? அல்லாஹ் அங்க இருக்கிறான் இங்க இருக்கிறான் என்று சொல்லலுமா? அல்லாஹ் பத்தி எந்த விதமான தசவூரும் எந்த விதமான கற்பனையும் வரக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறான் சந்தேகம் கிடையாது. எனவே மீடியா வழிகேட்டை உண்டாக்கும், நாசத்தை உண்டாக்கும். இது 24 அவரும் அருள் அங்க அடிச்சு இங்க அடிச்சு இவருக்கு நினைவு பெரிய பெரிய அமல் செய்யறேன் பாத செய்யறேன். இதெல்லாம் பித்னாவுடைய காலத்து பித்னாக்கள். தக்பீரை கேட்டு சொல்லுங்க ரப்புட முன்னால கல்வ ஓர்மப்படுத்தி அல்லாஹ் அல்லாட சிந்தனையோட சொல்லுற மக்களை உருவாக்குற மக்கள் இருக்கிறாங்களா? குர்ஆன் திலாவத்துல இன்பம் வருதா? நான் ஒரு ஹிஃபுஸ் மதரசா செஞ்சேன், அதுல ஒரு புள்ளை ஒன்று ஓதினா 25 ஜூஸ் பாடமாக்கிட்டு ஸ்கூல் போற வார பிள்ளைகளுக்கு செஞ்ச மதுரை. நான் போய் கேட்டு பார்த்தேன், குர்ஆனை வந்து விளங்கி பாடமாக்கல்லாட்டி அதுல வேலை இல்லை. அவர் எனக்கு விளக்கம் சொல்றேன். யாரு சொன்ன? ஒரு ஒரு தஜ்ஜாலோட பேர் சொன்னான், அப்படித்தான் சொல்லணும். அப்ப நான் இவனுக்கு விளங்க படுத்துறேன், அவனுக்கு விளங்குது இல்லை. இன்றைக்கு டபுள் மேட்ச்ல அட்வான்ஸ்ல செஞ்சு இதுல எங்க பேர் என்ன மொரட்டுவ கேம்பஸ்ல இருக்கார் அவர். அல்லாமி சத்தியமா சொல்றேன், இன்றைக்கும் கவலைப்படுறார், நான் இழந்துட்டேனே குர்ஆன. அல்லாஹ் குர்ஆன் அவன் உள்ளத்துல வைக்கவே இல்லை. இன்றைக்கு கவலைப்படுறார். இது மாதிரியான பொட்ட விளக்கங்களால மனுஷன் பைத்தியக்காரன் ஆயிக்கொண்டு. ஒருத்தர் சொல்ற, நான் ஹாபிஸும் இல்லை, என் வாப்பா ஹாபிஸும் இல்லை, என் நான் ஹாபிஸும் இல்லை, தம்பி ஹாபிஸும் இல்லை, ஆனா நாங்க எல்லாம் குர்ஆன விளங்கினாள்கள் என்று பயம் செய்யறேன். அந்த பயன்ல அவர் சொல்றார், குர்ஆன பாடமாக்குறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணவானா பயம். அதுல பேர சப்பி துப்புவீங்க. அதனால அல்லாஹ் காப்பாத்தணும். பித்னாவுடைய காலம், குழப்பத்துடைய காலம். அதனால முன்னோர்களை பின்பற்றுவோம், முன்னோர்கள்ட்ட இருந்து எடுப்போம். பசியால ரமலான ஹயாத்தாக்கும். இரவு வணக்கமும் பால் வணக்கமும் இன்பமா இருக்கும். வயிறு நிரம்பிய நிலைமையில தூங்குறத தவிந்து கொண்டா அது உண்டே போதும், உடல் ராகாது.
سبحان الله والحمد لله ولا إله إلا الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
Every plant that grows on land, when the waves soar in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah.